रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वें कथनादार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तां हिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः सं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदाश्रयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघोगदवाग्निसञ्जयगणग संसारमेघानिलः साक्षात् मूलधनं तथा विजयते श्रीपद्मनाभप्रभुः किडुमिडरायवेल्लां केशवायन्न नाळुं कोडिविनै செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றம் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநீர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமென்றான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றினீர் பேசுவினே சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனச்சாரிணர் ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோணயாதி பராம்கதி யப்பிபதி சததம் ராமசரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராசேத சமகல்மஷம் கோஷ்பதி கிருதவாராசும் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகீ சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தார் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏறி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொறுப்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றீர் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுழல் புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜி வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சனி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சம்சாரிகளிடத்திலே நிர்ஹேதுக கிருபை பண்றான். நிர்ஹேதுக கிருபை அப்படின்னா ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு கிருபை. இப்போ நம்ம யாராவது பிச்சைக்காரர்களுக்கு பைசா போடுறோம் வச்சுக்கோங்களேன், கருணையினாலெல்லாம் போடலை, போட்டால் புண்ணியம், அதுக்காகத்தான் போடுறோம். பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம் நமக்கு பண்ண வராது. சுவாமிக்கு பிரயோஜனத்தை பற்றி கவலையே கிடையாது. அதனால தான் பகவத்கீதையில் அவர் பாட்டுக்கு ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டார், கர்மன் ஏவ அதிகாரத்தே மா பலேஷு கதாசன கடமையை செய் அப்படின்னு. பலனை எதிர்பாராதே அப்படின்னா உனக்கு பலன் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அல்பமான பலனை கேட்காத பெருசாக நான் தரேன்றேன், நீயா டிசைட் பண்ணாதே நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்ற. சுவாமியுடைய ஹிரதயம் ரொம்ப விசாலமானது. அவருடைய கௌரண்யத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த உலகம் கூட ஒன்றும் கிடையாது. அந்த கௌரண்யத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் எக்ஸ்க்ளூசிவாக மனுஷ ஜென்மம். மற்ற ஜந்து சரீரத்தில் இருக்கும்பொழுது இதை பூரணமாக நமக்கு அனுபவிக்க முடியறதில்லை. மனுஷாளாக இருக்கும்பொழுது இந்த காரியம் பகவத் கிருபையினாலே நடந்தது அப்படின்னு புரியறது. இந்த காரியம் பகவானுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது, சுவாமி என்னை ரட்சிப்பா அப்படின்ற புத்தி எல்லாம் இந்த மனுஷ சரீரத்துக்குள்ளே வந்துட்டோம்னாலே தானாக வந்துடுறது. இதெல்லாம் தானே ஒரு ஆச்சரியம். இந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி, சிங்கத்துக்கு சுவாவமாகவே மாமிசம் சாப்பிடணுன்ற ஒரு புத்தி சொல்லுவோம் இல்லையா, புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்னு. ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிறதுனாலே அதனுடைய சுவாவம் அப்படி. பாம்புக்கு சுவாவமாகவே கோபம் ஜாஸ்தி. காளிய பத்தினிகள்லாம் சொல்கிறான், நீ இவங்கிட்ட இவ்வளோ கோச்சின்னு இருக்க வேண்டாம் கிருஷ்ணா, அவனுடைய சரீரத்தினுடைய சுவாவம் அப்படி. தேள் கொட்டுறது அப்படின்னா அதனுடைய சுவாவம் அப்படி. அந்த மாதிரி இந்த மனுஷ சரீரத்துக்குன்னு ஒரு சுவாவம் உண்டு. எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை சுவாமி கொடுத்துருக்கார். அதனால தான் எல்லா பிரிவாலும் ரியலைஸ் பண்ணு ரியலைஸ் பண்ணு, அதான் ஞானம்னு சொல்கிறோம். சரியான வார்த்தை இல்லை, ஞானம்ன்றது ரியலைசேஷன் கிடையாது நமக்கு ஓரளவுக்கு. ஏன்னா ஞானம்னு சொன்னால் ரொம்ப பெருசு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா நினச்சுன்னுட்டோம். அதெல்லாம் சங்கர பகவத்பாதர், சுவாமி ராமானுஜர், சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி பெரியவாளுக்கு தான் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுன்னுட்டோம். அப்படி கிடையாது, சுவாமியினிடத்திலே சரணாகதி பண்ணிட்டோம்னாலே இந்த ஞானம் சித்திச்சுடும். ஆனால் பாகவத மகாத்மியத்தை சொல்லும் பொழுதே பக்தியினோட குழந்தைகள்தான் ஞானமும் வைராக்கியமும் அப்படின்னு காண கிடைக்கிறது. சுவாமியிடத்துல பக்தி வந்துடுது அப்படின்னா ஞானத்தை பற்றியும் வைராக்கியத்தை பற்றியும் நாம் கேட்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அது தானாக வந்துடும். அதனாலே இந்த மனுஷ சரீரம்ன்றது அற்புதமானது. அதுவும் மனுஷ சரீரம் கிடச்சி கலியுகத்திலையும் கிடச்சி சனாதனமான ஹிந்து தர்மத்திலையும் கிடச்சி உத்தமமான பாரத தேசத்திலையும் வாய்ச்சுடுத்துன்னா அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம். அதையும் தாண்டி அனந்தபுரியில் சரீரம் கிடச்சுடுத்துன்னா ஜாக்பாட், அவ்வளோதான். அனந்தபுரத்தில் சரீரம் எங்கே இருக்கு, சொந்த ஊர் எதுன்னா அனந்தபுரம்னு சொல்கிற ஒரு பாக்கியம் இருக்குது பாருங்க. கோடி ஜென்ம சுகிருத்தம் இருந்தால் தான் கிடைக்கும். இங்கேயாவது ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் கூட திருவனந்தபுரம் அப்படின்னு போட முடியறதே. நம்ம பத்மநாபர் நினைக்கிறோமோ இல்லையோ, அவர் நினைச்சே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துடுறது இல்லையா. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தினுடைய தெய்வம் நம்மளை ஸ்மரிச்சே ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனாலதான் திவ்யமான தேசங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லு. அதனாலதான் தேசத்துக்கு அத்தனை பெரிய மரியாதை. அது ராமாயணம் தேசபக்தியை நிறைய சொல்றது. பெரிய நல்ல தேசபக்தன் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி, அசாத்தியமான தேசபக்தன். வனவாசத்துக்கு சுவாமி கிளம்புறார். கிளம்புற சமயத்துல சரயு நதிக்கரைக்கு வந்துட்டு அயோத்தியாவை சேவிக்கிறார் சுவாமி. 14 வருஷம் ஒன்னு அவருக்கு வனத்துக்கு போறது துக்கம் இல்லை, 14 வருஷம் என் தேசத்தை விட்டுட்டு போறேனேன்னு ஒரு துக்கமா. சரியா, இங்கே இங்கே இருக்கிற நமக்கு தேசத்தோட அருமை தெரியறது இல்லை. இங்கே இருந்து வெள்ள போறவா புலம்புறா பாருங்க, என்னோ போயிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிறதுக்கு போறோம், அவ்வளவுதானே ஒழியே இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம் தான். அதுலயும் ராம ராவண யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் முடிஞ்சாச்சு, ராவணன் வதம் ஆயாச்சு. அப்ப விபீஷன் அபிஷியலா சுவாமியை இன்வைட் பண்றான். லக்ஷ்மணன் ராமச்சந்திரமூர்த்தி எல்லாரையும், பிரபு நீங்க லங்கைக்குள்ள வரணும், இது உம்முடைய கிருப்பையினாலே அடையப்பட்ட ராஜ்யம், நீங்க வந்து பொன்னடி சாத்தணும் அப்படின்னு. பொன்னடி சாத்துறது அப்படின்னா உத்தமமான திருவடி, சுவாமியோட திருவடி அந்த லங்கையில பட்ட. இது வரைக்கும் வந்திருக்கேன், சுவாமியோட திருவடி படலன்னு இல்லை, யுத்தத்துக்காக வந்தா. இப்ப நீங்க அனுகிரகத்துக்காக இந்த லங்கைக்குள்ள வரணும். ராவணனுடைய காமத்தினாலையும் கோபத்தினாலையும் அகம்பாவத்தினாலையும் படாத பாடுபட்ட லங்கை இனிமேல் சமாதானமா இருக்கணும், அதற்கு உங்களோட திருவடியை கொண்டு வந்து இங்க வைக்கணும் அப்படின்னு. இப்ப உள்ள நுழைவாளாம் சுவாமியும் லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் பார்த்து அதிசயிச்சு போயிடுறான். லங்கைய ஸ்வர்ணபுரி சும்மா இல்ல, ஸ்வர்ணபுரி அதே தகதகதகதகதகதகன் ஜொலிக்கிறதான் லங்கை. லக்ஷ்மணன் தமிச்சு போய் இப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தால லங்கேஸ்வரன், அப்பா என்ன ராஜ்யம் இது, என்ன ராஜ்யம் இது அப்படின்னு அசந்து போறோம். குபேரப்பட்டினம் சரியா சொல்லணும்னா லங்கை. இப்ப பகவான் இப்படி சிரிச்சுண்டு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார், லங்கை லக்ஷ்மணா எனக்கு என்னமோ இந்த லங்கை பெருசா தெரியலேப்பா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. இப்படி லக்ஷ்மணன் பெருமாளை பார்த்து பெருமாள் சொல்ற, ஜனனி ஜன்மபூமிஷ்ச சர்காததி கரீய. சுவாமி சொல்ற, அப்பா பெத்த அம்மாவும் சொந்த தேசம் ஸ்வர்க்கத்தை காட்டிலும் சிரேஷ்டம். ராமச்சந்திரமூர்த்தி சொல்ற, ஜனனி ஜன்மபூமிஷ்ச சர்காததி கரீய. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வர்க்கம் சிரேஷ்டமே கிடையாது, கீழே தள்ளி விட்டுடும். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகே விசந்தி, எப்படாப்பா தள்ளலான்னு காத்து நிற்கிற ஒரு ஸ்தலம் ஸ்வர்க்கம். இந்த பெரிய ஜெயின் வீல் ரங்கராட்டினத்தை ஏறும் அப்படின்னு மேல போவோம், மேல போன சந்தோஷம் நிக்காது, டக்குனுக்கு இறங்கிடும் அவ்வளவுதான் அப்படின்னு. அவ்வளவு பாடு நன்னா பாருங்க. இந்த ஸ்வர்க்கம்ன்றது ஒரு ஸ்திரமில்லாத ஒரு ஸ்தலம், பெரிய பாடு. இந்த திரிசங்க ஒழுங்கா வைகுந்தம் போகணும்னு ஆசைப்பட்டு தொலைச்சிருக்கலாம், தொந்தரவே இல்லாம சரீரத்தோட போயிருக்கலாம். இந்த அல்ப ஸ்வர்க்கத்துக்கு ஆசைப்பட்டான் பாருங்கோ, அதுலதான் படாத பாடு. அவனும் பட்டான், விஸ்வாமித்திரரும் பட்டான். அப்ப ஆசையே படப்படாத ஒரு இடம் இந்திரலோகம் அதுதான். அதனால சுவாமி சொல்லிட்டார், ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காததி கரீயசி. லக்ஷ்மணன் கண்கள்ல கண்ணீர் வந்து தொலைச்சுண்டார். சுவாமி 14 வருஷம் ஆகி கூட அந்த தாபத்துல இருக்காரு, எங்கன்னா வசதி அப்படின்னு நெஞ்ச நிமிந்தான். என்ன ஆச்சரியம்னா, நம்ம பாரத தேசத்துக்கு நேஷனல் எம்ப்ளம் உண்டு அசோக் சக்ரா, நேஷனல் ஸ்லோகன் உண்டு மோட்டோன்னு சொல்லிட்டு, லட்சியம் சத்தியமேவ ஜெயதே. இப்ப நான் சொன்ன இந்த ஸ்லோகம் ஒரு தேசத்தினுடைய நேஷனல் மோட்டோ, ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காததி கரீயசின்னு அவ நேஷனல் எம்ப்ளத்துல கீழே அப்படி போட்டு வச்சிருக்கா. யாருடைய தேசம் தெரியுமா அது? மிதிலா இருக்கக்கூடிய நேபாள தேசத்துடைய நேஷனல் கொட்டேஷன் இதுதான், நேஷனல் மோட்டோ. தாயார் ஜெயிச்சுட்டா சமயத்தில் பார்த்தா, நம்ம மறந்து போன ராமாயணத்தை மிதிலாபுரி இருக்கிறது, மிதிலா இருக்கிறது ஜனக்புரி இருக்கிறது நேபாள தேசத்துல, அந்த நேபாள தேசத்துல ராமாயண வாக்கியம் ராஜ்ய பரிபாலம். நமக்கு வேறம் பெருந்தான் சத்தியமேவ ஜெயதேன்னு எழுதிட்டோம். அசந்து போயிருக்கேன் நான், என்ன வாக்கியம் ஜனனி. அதாவது அதை படித்தாலே என் தேசம் வசத்தின்னு ஒரு புத்தி வந்து நமக்கு இப்போ தேச அபிமானமே இல்லாமல் போயிடுது. தேசாபிமானம் அவசியம். தேச அபிமானம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஜோராக அனுபவிக்க முடியுமா, தேசத்தை கொண்டாட முடியுமா. நிறைய இடங்களில் இந்த தேசாபிமானம் பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் தேசாபிமானம் இன்னி காலகட்டத்தில் ரொம்ப வசதி யாருக்கு இருக்குன்னா ஜாப்பனீஸ்க்கு தான் இருக்குது தேசாபிமானம். அவளை மாதிரி தேச அபிமானம் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுதுன்னு சொல்லணும், இல்லவே இல்லை. இப்போ கூட இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால்லாம் நடந்தது பாருங்கள், நடந்த சமயத்தை ஜப்பானும் ஆடிச்சு, ஆனால் அவள் தோற்று போயிட்டான். தோற்று முடிச்சோன்னே எல்லாரும் கிளம்பி போயாச்சு இன்னொரு கண்ட்ரியோடு ஆடும்போது. அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்த அத்தனை ஜாப்பனீஸும் அந்த ஸ்டேடியத்தில் நின்று எல்லா குப்பியும் எடுத்து ஓரத்தில் போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு போனான். வேர்ல்டு கப் இதில் ஹிஸ்ட்ரியிலேயே இதுக்கு யாரும் பண்ணாத ஒரு விஷயம். பார்த்து அத்தனை பேர் வைக்கப்பட்ட பிரேசில் வரைக்கும் யார் வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணாலும் அவா வரைக்கும் அச்சா. இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இல்லையே, என்ன ஒரு ஆட்டிடியூட் பாருங்கோ. அங்கே ஜப்பானில் ஸ்கூல்லலாம் ஒரு வழக்கம் உண்டு, ஒவ்வொரு கிளாஸும் அவள் வாத்தியாரமாக சேர்ந்துட்டு அந்த ஸ்கூலுடைய பாத்ரூமை அலங்குவாள் டெய்லி. நன்னா ஞாபகம், ஸ்கூலில் குழந்தைகள் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளும் அவளோட கிளாஸ் வாத்தியாரும் அழகாக பாத்ரூம் ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுவாள். நம்ம பார்த்தலாம் அப்படின்னா அந்த ஸ்கூலே வந்தால் குழந்தைய மாத்திரிடுவோம், ஸ்கூலை மாத்திரிடுவோம், இந்த ஸ்கூல் தண்ட ஸ்கூல்னு அவளோட ஆட்டிடியூட் ஸ்கூலுடைய பாத்ரூம். அப்போ என்ன அந்த குழந்தைகளுக்கு குப்பை போடணுன்ற எண்ணமே கிடையாது. அத்தனை வசதி. நம்ம தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்கிறோம் அடுத்த வாழ். நம்ம எவ்வளவு தூரம் சரியாக இருக்கோம்னு தான் நமக்கு தெரியல. நம்ம சரியானா தேசம் நன்னா இருக்கும், தேசம் நன்னா இருந்தா நிச்சயமா நாம நன்னா இருக்கும். நன்னா ஞாபகம். அதனால தேசம்ன்றது ரொம்ப வசதி. ராமச்சந்திர மூர்த்தி பல இடங்கள்ல அந்த தேசத்தினுடைய மகிமையை பேசுற, அத்தனை விசேஷமா பேசுற. அது விபீஷன் சொல்றான், ராமா இது நீ போட்ட பிச்சை, நீ இங்கேயே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்ற. பகவான் சொல்றார், இல்லை இல்லை நீ சந்தோஷமா இரு, என்னதான் சொர்ணபுரியா இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் என் தேசத்தில் இருக்கிற சுகம் எனக்கு இங்கே இல்லைன்னு சுவாமி. யக்ஷ பிரஷ்னத்தில் யுதிஷ்டனை பார்த்து யக்ஷன் கேட்கறது எது சுகம் அப்படின்னு. அப்போ யக்ஷனை பார்த்து யுதிஷ்டன் சொல்றார், இருக்கிற இடத்துல ஜீவிச்சுண்டு ஸ்வதேசத்தில் ஸ்வபந்துக்களோட வாழற சுகம் தான் சுகம், அவ்வளோதான் முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் சுகம் இல்லைன்னு சத்தியம் 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 சத்தியம். அதனால இந்த தேசத்தில் இருக்கோம் அப்படின்னா அகோபாக்யம் அகோபாக்யம். இப்போ தேசத்தில் இருக்கு, அனந்தபுரியில் இருக்கு, அதனால கர்கடக மாதம் ராமாயண மாதம் அப்படின்னு. இதே வெளிநாட்டில் இருந்தாலும்னா ரம்ஜான் நோன்புன்னு உட்காந்துட்டு இருப்பேன். இல்லாட்டி அந்த ஊரில் எது வசத்தியோ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். அதனால ஸ்வதேசம் அப்படின்றது ரொம்ப வசதி. ராமாயணத்தில் வால்மீகி ரொம்ப இடங்களில் ரொம்ப அழகாக அந்த தேசத்தினுடைய மகிமையை சொல்லும்போது சொல்கிறார், ராமன் காட்டுக்கு போகணும். எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் கைகேயும் கூனியும் பிளான் பண்ணி அனுப்பினா அப்படின்னு. ஆனால் பெரியவா சான் பிள்ளை அப்படின்ற ஒரு பெரியவர் சொல்கிறார், வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய ஆச்சாரியம், ராமன் தான் முக்கியமான காரணம். வனவாசத்துக்கு யாரா காரணம் அப்படின்னா ராமன் தான். ராமன் தானே தீர்மானம் பண்ணி ரங்கநாதன் அப்பங்கிறத ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அயோத்தியா இஷ்வாகு குலதனம் அங்கே இருந்தபொழுது ராமச்சந்திரமூர்த்தி ரங்கநாதன் காலில் விழுந்தாராம், பிரபோ நாளைக்கு பொழுது விடிஞ்சவுடனேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுவா, ராவண வதம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பகவான் தேவர்களுக்கு அப்படிதான் வாக்குறுதி கொடுக்குற, சத்தியமாக சொல்கிறார். ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்னு சொல்லி தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதாணிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹிதார்த்தம் யுதி ராவணம் யுத்தத்தில் ராவணின்னு அவனை சேர்ந்தவாளெல்லாம் வதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் கீழே வராது. இப்போ பட்டாபிஷேகம் பண்ணியாச்சுன்னா தேசத்தை விட்டு போக முடியாது. அப்போ ரங்கநாதன் இடத்துல சுவாமி சரணாகதி பண்ணுறார். ராமச்சந்திரமூர்த்தியே பூஜை பண்ணக்கூடிய சிலாரூபமாக இருக்கிற ரங்கநாதன் இடத்துல சரணாகதி பண்ணுறார். ராமச்சந்திரமூர்த்தி சரணாகத வத்தலன்னு சொல்கிறோம், ஆனால் ராமனே சரணாகதி பண்ணார். அதனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சரணாகதி கிரந்தம்னே பேர். டோட்டல் சரண்டர். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சுவாமி திருவடிகளில் விழுந்துட்டோம்னா எல்லா காரியத்தையும் சுவாமி தானாக பார்த்து நடத்திப்பார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னி வரைக்கும் பத்மநாப சுவாமியோட கோவில் விஷயங்கள் எல்லாமே அவரிடத்துல சரணாகதி பண்ணதுனாலதான் ஓடிடுது. இப்ப புதுசா ஒண்ணு திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துக்கு ஒரு கஷ்டம் வரல, ஆதி காலத்திலேருந்தே மாத்தி மாத்தி அதான பிரச்சனை தான். முஸ்லீம் பிரச்சனை பண்ணா, அப்புறம் பிரிட்டிஷ்காரன் பிரச்சனை பண்ணா, அதுக்கப்புறம் நம்ம ஆச்சரியமா ஜனநாயக நாடா எடுத்து எல்லா கஷ்டத்தையும் தாண்டி மகாராஜா சித்திரத்தினால அத்தனையும் பார்த்திருக்கார். அவர் ராஜாவும் இருந்திருக்கார், ராஜ பிரமுக்காவும் இருந்திருக்கார், நார்மல் ஒரு சிட்டிசனாகவும் இருந்திருக்கார், பத்மநாப சுவாமி கோயில் ட்ரஸ்டோட ஒரு சீஃபாகவும் இருந்திருக்கார். இத்தனைக்கு நடுவிலையும் பத்மநாப சைங்கரியம் எப்படிதான் பண்ண முடியுதுன்னா, எல்லாம் பத்மநாபனுக்கு தெரியுங்கிற அபிமான் அந்த சரணாகதி, அதுதான் பலம். அதனாலதான் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தோட கீடத்திலேயே பாதுகை இருக்கும், பத்மநாப பாதுகை தலையில இருக்கும். அதை வச்சுண்டு பத்மநாப தாசன்ற பாவத்தோட தான் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான். சரியா எப்படி பரதன் பாதுகையை வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் அதை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண ஒரு வம்சம் தான் திருவிதாங்கூர் ராஜவம்சம். சும்மா நினைச்சுடாதீங்க, ஒரு சாதாரண ராஜவம்சம் நினைச்சுட வேண்டாம். அத்தனை ஆச்சரியம். அப்ப பகவான் ரங்கநாதன் காலில் விழுந்துட்டு, பிரபு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவா, இப்ப எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு சுவாமி இடத்துல பிரார்த்திச்சிருந்தார். அப்ப பகவான் ரங்கநாதன் சிரிச்சார், நானே ஏதோ பட்டர் போடுற அரிசி பொங்கலை எதையோ நம்பிண்டு, அவர் கட்டுற வேஷ்டியை நம்பிண்டு, அவர் போடுற நாலு மாலை, அவர் சொல்ற சகசிரநாமத்தை நம்பிண்டு காலம் ஓட்டின் இருக்கேன், நான் போய் என்னத்தை கெடுக்கிறது இதெல்லாம் அப்படின்னார். அவர் ராமன் சொன்னார், பிரபு நீர் நினைச்சா என்ன வேணா நடக்கும், தயவு செஞ்சு அனுகிரகம் பண்ணுங்கோன்னுட்டார். அப்போ உடனே பெருமாள் பார்த்தா, சரி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கெடுக்கலாம், யாரை கொண்டு கெடுக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் தேடுறார். எல்லாருடைய ஹிருதயத்தையும் நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்கிறாரா ரங்கநாதன். எல்லாருடைய ஹிருதயத்தையும் ஒரே சந்தோஷம், என்னடா நாளைக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம், எல்லாரும் குதூகலத்தை இருக்காது. ஏன்னா எல்லாருமே அயோத்தியாவாசிகள், வெளியூர்லேருந்து கல்யாணம் என்று வந்தவாளும் அயோத்தியாவாசிகளாக மாறிட்டார். யாருடைய ஹிருதயத்திலையும் ராமனுடைய பட்டாபிஷேகம், ஆமா போ என்ன பெருசு அப்படின்ற ஒரு துஷ்ட புத்தி இல்லையா. அப்படியே தேடிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தியுடைய ஹிருதயத்துல மட்டும் பெரிய சந்தோஷம் இல்லையா, அயோத்தியால அத்தனை பேர் ஹிருதயத்தையும் அத்தனை சந்தோஷம், ஒரே ஒருத்திக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா, யாருக்குன்னா கூணி. ஏங்கா அப்படின்னா வால்மீகி சொல்றார், யதோ ஜாதா, இங்கேயோ வந்தவதானே, இங்கேயோ பிறந்தவதானே, எந்த தேசத்துல பிறக்கிறோமோ அந்த தேசத்தினிடத்திலே ஒரு அபிமானம் நிச்சயமா வந்துடும், அது சொல்லி கொடுத்து வர்றதில்லை, தானாவே வந்துடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்கலாம், நிறைய பேர் இங்கேருந்து போய் பல வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிருக்கான். நான் சிங்கப்பூர் போயிருந்தேன், அங்கே போன சமயத்தில் ஒரு பையனை பார்த்தேன், ஒரு பொண்ணை பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தேன், பார்த்தா நன்னா தெரியறது தமிழ்காரா அப்படின்னு தெரியறது. உடனே நான் கேட்டேன், நீங்கள் இந்தியன்ஸ் தானே அப்படின்னு, அவளுக்கு சுருக்குறுக்கோம் வந்துடுது, நானும் வியா சிங்கப்பூரியன்ஸ் அப்படின்றான். ஏண்டானா அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனாலே அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான் தேசம், நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன், நான் பிறந்ததுல இந்த தேசம் தானே என்னை வளர்த்துட்டு இருக்கு, எனக்கு இங்கே தானே ஜென்மா கிடைச்சது, அதனாலே நான் சிங்கப்பூர் நேஷனல் அப்படின்னு தான் சொல்கிறாளே ஒழிய இந்தியன் சொல்ல மாட்டேங்க. அப்போ இங்கேருந்து போனவா கூட அந்த தேசத்தில் ஆயிட்டா அப்படின்னா அவளுக்கு அந்த தேச அபிமானம் வருது இல்லையா. அதுபோல இந்த மந்திர இந்த கூணி எங்கேயோ பிறந்தவை, எதோ ஜாதா, எங்கேயோ பிறந்ததுனாலே அயோத்தியா மேல பெரிய அபிமானம் இல்லை, கைகேயோட ஒட்டிட்டு வந்துட்டான். கைகேயெல்லாம் அப்படி அழகா உத்தமிதான், ஆனாலும் அவளோட இவள் ஒட்டிட்டு வந்துட்டா இல்லையா, அதனால இவளுக்கு பெரிய அபிமானம் இல்லையா அயோத்தியாவில், அதனால அவள் ஹிருதயத்துல நுழைஞ்சு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை ரங்கநாதன் கெடுத்தா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை ஆக்யா. அப்ப ஒரு தேசம்தான் நம்முடைய குணங்கள் வரைக்கும் தீர்மானம் பண்றது, இருக்கிற இடம் சகவாச தோஷம்னு சொல்லும். ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், பாகிஸ்தானில், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுறது. இப்போ நம்மாத்த குழந்தைகள்லாம் விளையாடினா கிரிக்கெட் விளையாடும், இல்லாட்டி ஃபுட்பால் விளையாடும், இல்லாட்டி கண்ணாமூச்சி விளையாடும், ஏதோ அந்த ஊரில் இருக்க என்ன விளையாட்டோ விளையாடும். அங்கே குழந்தைகள் விளையாடுறது எப்படி தெரியுமா, சூசைட் பாம் அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு விளையாட்டு. எல்லா குழந்தையும் நிற்கிறது, அந்த குழந்தை ஒவ்வொருத்தராக போய் கட்டி பிடிச்சிக்கிறது, உடனே ஒரு இடத்துக்கு போகிறது, உடனே ஒருத்தர் நேரிட்டு அது தள்ளுறான், உடனே மேலே மண்ணு அது பாம்பு இடிக்கிற மாதிரி, இது உடனே செத்து போன மாதிரி கீழே விளையாடுது. இப்படி தான் அதுங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்குறான். எத்தனை 7 வயசு 8 வயசு குழந்தைகள், நம்ம மாத்து குழந்தைகள் சண்டை போட்டாலே நமக்கு அடி வைத்த கலங்கிறது, இதுக்குப்பா சண்டையெல்லாம் போடுறா, அடிக்காதரா, துஷ்டன்னு சொல்லுவாரா, சமத்தாரிடா, இவ்வளவு சொல்கிறோம். ஆனால் அங்கே 7 8 வயசு குழந்தைகளுக்கு டெரரிசம்னா என்னன்னு டீச் பண்ணுறான்னா, அப்போ அந்த தேசம் எப்படி உருப்படும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம தேசம் ஏண்டா ஜெயிக்கிறது அப்படின்னா, குழந்தைகளுக்கு சத்தியத்தையும் தர்மத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம், நியாயத்தை சொல்லிக் கொடுக்குறோம், பகவான் இருக்கா, எது வந்தாலும் கவலைப்படாதே, பகவான் வழி காட்டுவான், சொல்லி கொடுக்கறனால தப்பிச்சுருக்கும். இப்போ கூட பெரிய அந்த ரெசஷன் வந்தது, எல்லா இடங்கள்லையுமே அந்த பொருளாதார கட்டுப்பாடு வந்தது பாருங்க, எல்லா இடங்கள்லையுமே எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டிருந்த காலத்தை கூட பாரத தேசம் பெருசாக அடி வாங்கவே இல்லை. ஏன்னா அப்படின்னா வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், எல்லாம் மாறும், எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி 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 ஜெகத் நித்யா இதெல்லாம் பெருசாக டென்ஷன் எடுத்துக்காத, நீ பாட்டுக்கு உன் எஃபர்ட்டை போடு, பகவான் பார்த்துப்பான்னு சின்ன வயசுலேருந்தே மனசில் விதைச்சுடுறேன் பாருங்கோ. அந்த பலத்தினாலே எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடச்சுடுறது. அதனாலேயே இந்தியன்ஸ் ஜெயிக்கிறான்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கா, யூஎஸ்லேருந்து வந்து ரிசர்ச் பண்ண விஷயம் இது. இப்போ இந்த தேசம் நமக்கு அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, நாராயணியம் இந்த தேசம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, பாகவதம் இந்த தேசத்தில் பிறந்ததுனாலே நமக்கு கிடச்சது, ராமாயணம், மகாபாரதம், இல்லாட்டி பிரபந்தங்கள், இல்லாட்டி கிளிப்பாட்டு, எது வேணா எடுத்துக்கோங்களேன், ஞானப்பானை, எல்லாமே இந்த தேசத்தினுடைய சொத்து. அதனாலே நம்ம அத்தனை பேருக்கும் அது சொத்தாக போயிடுச்சு. அப்போ இந்த தேசத்தில் பிறந்ததுனாலேயே சங்கரரோட பந்தம் வந்துடுத்து, ராமானுஜரோட பந்தம் வந்துடுத்து, 33 கோடி தேவர்களோட பந்தம் வந்துடுத்து, எத்தனை 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 அழகு. அப்போ இந்த தேசத்து மேலே அபிமானம் கொண்டு வாழணும், அது ரொம்ப முக்கியம். இந்த தேசத்து மேலே நமக்கு அபிமானம் இருக்கோ இல்லையோ சுவாமிக்கு நல்ல அபிமானம் இருக்கு. அதனால தான் அத்தனை விசேஷமாக அத்தியுதமாக பகவான் திரும்ப 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 பல்வேறு விதமான அவதாரங்கள் பண்ணி தேசத்தை ரட்சிச்சுட்டே இருக்க, சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம் பாரத தேசம், இங்கே பாகவதாளுக்கும் பக்தாளுக்கும் பகவானுடைய அவதாரங்களுக்கும் ஒரு நாளும் ஒரு குறவும் கிடையாது. அது இல்லாதபடி அவ்வளவு கோவில்கள், அவ்வளோ அழகாக 12 ஜோதிர்லிங்கமாக இருக்கட்டும், 108 திவ்ய தேசமாக இருக்கட்டும், 60 வீடாக இருக்கட்டும், சக்தி பீடமாக இருக்கட்டும், இவ்வளவு நிறைச்சிருக்கிற ஒரு தேசம் பாரத தேசம். இது இல்லாதபடி 18 புராணங்கள், இது இல்லாதபடி மகாபாரதம், ராமாயண இதிகாச காவியங்கள், இது இல்லாமல் காளிதாசன் அவன் எழுதுறது தனி, இது இல்லாமல் அவாவா கடைசி இப்போ வரைக்கும் யாராவது ஒருத்தர் எழுதிட்டே இருக்கா, யாராவது ஒருத்தர் எதையானு சொல்லிகிட்டே இருக்கா பகவத் விஷயத்தை பற்றின்னா, அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு தேசம். ஒவ்வொரு காலகட்டத்தில் பாரத தேசத்துக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனால் எல்லா சமயத்திலையும் யாரோ ஒருத்தரை பகவான் பிறப்பிக்க வச்சு, அவதாரம் பண்ண வச்சு, இந்த தேசத்து ஜனங்களுக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுத்துட்றோம், சந்தேகமே கிடையாது. பிரிட்டிஷ் பீரியடில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நின்ற நமக்குக்காகவே சுவாமி விவேகானந்தர் பகவான் அனுப்பினார். அவர் இங்கே இருந்து சொல்லி வாளுக்கு புரியாதுன்னு சொல்லி ஃபாரினில் போய் சொல்லி இந்த தேசத்தின் பெருமையை சொல்லி, அதுக்கப்புறம் ஆமாம் இந்த தேசம் வசதி நமக்கு புரிஞ்சுது. இங்கிருந்து சொல்லும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரோ விவேகானந்தரோ சொல்லும்போது புரியல, இங்கேருந்து அவர் சிகாகோ போனார், தேசத்தை பற்றி சொன்னார், உடனே அங்கேருந்து அவா சொன்னால் உடனே அவமக்கள் தான் ஒரு வேகம் வந்துடுது, வாஸ்தவம் 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 அப்படின்னு. அப்போ பகவான் இந்த தேசத்தை அவ்வளவு அழகாக பார்த்துட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் முகம்மதிய சாம்ராஜ்யம், எல்லா பக்கமும் முகம்மதியர்கள் இந்த தர்மத்தை படாத பாடுபடுத்தின்னு இருக்கான். மாமிசம் எல்லாம் சாப்பிட சொல்லி பிரவர்த்திக்கிறான், இந்து பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போகிறான், மானபங்கம் பண்ணுறான், ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் பண்ணுறான், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் தர்மத்தை பிரிச்சுக்கிறதா, இல்லாட்டி தர்மத்தை விட்டுட்டு மதம் மாறி வாழறதா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. சில பேர் பார்த்தா ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனிஷ்டித, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவகன்னு சொல்லும்படியா, என் ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இன்னொரு தர்மத்தில் போய் அவலம்பிக்கிறத விட சரீரத்தை விடுறதுன்னு சொல்லி நிறைய பேர் சுதர்மத்தை நினைச்சுண்டு கங்கை யமுனை எல்லாம் விழுந்து சரீர தியாகம் பண்ணியிருக்கான், தர்மத்தை விட்டுறப்படாது அப்படின்னு. நம்ம இன்னைக்கு தர்மத்தை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ராமாயணம்ன்றது தர்ம கிரந்தம், அவ்வளவு அழகா தர்மத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் சோர்ந்து போயிட்டான், முஸ்லீம்ஸை எதிர்த்து போராட முடியலை, எல்லா பக்கமுமே இந்து சாம்ராஜ்யம் எல்லாம் சின்ன சின்னதாக அவாவா போராடின்னு இருக்கா, எந்த பக்கமுமே தைரியமாக ஒரு பெரிய புரட்சி வந்து ஒரு இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகாத ஒரு காலகட்டம். அப்போ பகவான் பார்த்தான் இந்த இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டான். அது எப்பவுமே பார்க்கலாம், பல சந்தர்ப்பங்களில் இந்து இதோட முடிஞ்சுடுதுன்னு நினைப்போம், ஆனால் திருப்பி புதுசாக வரும். இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு பேர்டு உண்டு, அதை எரித்து சாம்பலா போட்டு திருப்பி புதுசாக கிளம்பும் அப்படின்பான். அந்த மாதிரி எப்பொழுதெல்லாம் இந்து சாம்ராஜ்யம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைக்கிறோமோ அன்னைக்குதான் அது வீராவேசமா வரும். எல்லாம் பல ஒரு அமர் ஆதிசங்கர் பகவத் பாதர் அவர் வரக்கத்துக்கு முன்னாடி பார்த்தா இனிமேல் சிந்துத்துவான்றதே இல்லாம போகிற சமயத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் பெரிய சுனாமி, சரியா சொல்லணும்னா ஒரு ஹிந்து சுனாமி வந்தா 32 வருஷத்துக்குள்ள ஒரு பரட்டு பரட்டிட்டு போயிட்டா சண்மதத்தை ஸ்தாபிதம் என்று போயிட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடி 74 மதம், 108 மதம் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்டு கரெக்டா சண்மதம் ஏற்பாடு பண்ணிட்டு 32 வயசு முடிச்சு கிளம்பி போயிட்டே இருந்தது. ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரிவாளுடைய விஷயங்கள்லாம் அத்தியாச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பகவான் பார்த்தா இந்த முகம்மதிய சாம்ராஜ்யத்தை அழிச்சு இதை தாண்டி ஒரு சத்திரிய சாம்ராஜ்யம் ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னு சுவாமி சங்கல்பம் பண்ணிட்டார். அதே சந்தர்ப்பத்திலேயே பல பக்தர்கள் பகவானத்துல நித்தியம் பிரார்த்திச்சுட்டு ஒரு இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகணும், ஒரு ஹிந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். நம்ம எல்லாம் இந்தியாவில் செக்யூலரிசம் செக்யூலரிசம் பாதி பேர் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். செக்குலரிசம்லாம் காணாம போய் ஆச்சரியமா ஒரு ஹிந்து சாம்ராஜ்யாதிபதி அப்படி ஒரு கடைசிட்டா இல்லையா நமக்கு. ஒரு கங்கா ஆரத்திக்கெல்லாம் ஒரு ஹிந்து பிரைம் மினிஸ்டர்லாம் போய் உக்காந்தெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயாச்சு. கங்கா ஆரத்தியில டெய்லி நெத்தி அழகா சந்தனத்தை இட்டுண்டு குங்குமத்தை இட்டுண்டு ஒரு பாரத பிரதம மந்திரி உக்காந்தோன்னு அத்தனை ஹிந்துக்களும் நெஞ்சு நிமிந்தோமா இல்லையா? வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றதுக்கு ஒரு பிரதான மந்திரி வந்தார்ம உடம்பு புல் அரிக்கிறது அபாரம் ஜெயிச்சுடுவோன்னு ஒரு நம்பிக்கை வந்து அத்தனை பேரும் மற்றவாழ்லாம் பயந்து நடுங்கினா அப்படின்னா நம்ம பல பேருடைய பிரார்த்தனை பலிதமாச்சு. அதே போல ஒரு பிரார்த்தனை நிறைய பாகவதர்கள் இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், இந்த ஹிந்து தர்மம் நன்னா இருக்குன்னா இது சனாதனமான தர்மம் லோகத்துல. இது ஒரு ரிலீஜன் கிடையாது, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். நல்லா ஞாபகம், இது தர்மம். தர்மம்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலண்டா எந்த பாஷையிலும் அர்த்தமே கிடையாது. இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அவளே இப்போ தர்மா அப்படின்னு யூஸ் பண்றோம். தர்மா அவதார் இந்த வார்த்தைக்கெல்லாம் ஈக்குவலண்டே கிடையாது. அதாவது இங்கிலீஷ் படம் கூட அவதாரம் தான் எடுத்துட்டான், அவன் பாட்டுக்கு இன்கார்னேஷன் எடுத்துருக்கலாமே. ஏன் அவதாரம் போடனா இதுக்கு சமமான ஒரு வார்த்தை தேட முடியல. ஞானம்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தை கிடையாது, தர்மம்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தை கிடையாது. அத்தனை பலம் தேவநாகர் இருக்கு பாருங்கோ, சம்ஸ்கிருத பாஷை அத்தனை வசத்தி முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்னால ஒரு லாங்குவேஜ் உண்டுன்னா தேவ பாஷை சம்ஸ்கிருதம். ஒரு நெகட்டிவ் கிடையாது. மேக்சிமம் ஒருத்தன் கேவலமா திட்ட முடியும்னா படுபாவி, இவ்வளவுதான். ஒருத்தனை ரொம்ப கேவலமா திட்டணும்னா படுபாவி, இவ்வளவுதான். அந்த அது கூட அழகத்தான் இருக்கே ஒழிய அதுக்கு மேல ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை நீங்க தேட முடியாது. அத்தனை வசத்தி ஸ்ரீமத் ராமாயணம் ஆதிகாவியம்னு சொல்றோம்னா அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை வசத்தியா இருக்கு. அப்ப நிறைய பேர் பிரார்த்திச்சுட்டு இருக்கா, நிறைய பேர் கோவில்கள்ல பகவன் நாமத்தை ஜபிக்கிறா, ஒவ்வொருத்தரும் அவாவாளுக்கு தெரிஞ்ச முறையில பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்துல மகாராஷ்டிர தேசம் நிஜமாவே ஹிந்து சாம்ராஜ்ய தேசம், அது ஒட்டுண்டுதான் ஆகணும். இந்து சாம்ராஜ்யம் இன்னைக்கும் உயிரோட்டமா இருக்கிற ஒரு பிரதேசம் அப்படின்னா மகாராஷ்டிரா. அங்கேருந்துதான் நிறைய வீரர்கள் கிளம்பினார்கள். சுவராஜ்யம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சுவதேசம் சுவராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ற பாலகங்காதர திலக் வரைக்கும் எல்லாம் மகாராஷ்டிரா தான். இன்னைக்கு தொடர்கள்லாம் விநாயக சதுர்த்தி அப்படியே ஒரு கிராண்டா தெருவி தெரு ஒரு பிள்ளையார் கொண்டு உட்கார வைக்கிறோம்னா ஆரம்பித்து வச்சதே பாலகங்காதர திலக். ஒரு சாதாரண விஷயம் பிள்ளையார் சுற்றி அவ்வளோ ஆத்துல ஒரு வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அந்த தேச எழுச்சியா மாத்தி ஹிந்துக்களை ஒன்னா சேர்த்த பெரிய காரியம் பாலகங்காதர திலக். வேற யாருக்கும் தோணல, ஜம்முன்னு கொண்டு வந்து அவர் தெருவிக்கு தெரு ஒரு பிள்ளையாரை வச்சார், எல்லா ஜனங்களையும் ஒன்னா சேர்த்தார், வந்தே மாதிரம் ஜபிக்க வச்சார், பகவானத்துல பிரார்த்தனை பண்ண வச்சார், ஜெயிச்சு காட்டிட்டாரா இல்லையா? சத்தியம் நம்முடைய தேசத்துடைய டாக்டிக்ஸ் எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு பிரிவாலும் நம்மளை ஒன்று சேர்க்கப்பட்ட பாடு இருக்கு பாருங்கோ. இந்துக்கள் ரொம்ப நல்லவா, சேர்றது தான் கஷ்டம், சேர்ந்துட்டு லோகத்தையே மாத்திடலாம். இந்த சேர்றது இருக்கு பாருங்கோ, ஏன்னா எல்லாரும் அதிமேதாதிகள், அதான் பிரச்சனை. படித்தவாள்லாம் ஒன்னா ஒரு இடத்த உட்கார வைக்கிறது இருக்கு போற வரைக்கும் கஷ்டம் இருக்கு பாருங்கோ. அது போல கஷ்டம் லோகத்துல எதுவுமே கிடையாது. பாதிகளை கூட ஒன்னா சேர்த்துடலாம், வியாதியஸ்தர்களை கூட ஒன்னா சேர்த்துடலாம். இந்துக்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு பெரிய தைரியம் வேணும். பகவத் சங்கல்பம் பண்ணிட்டு நாராயண பிரீத்தி அர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் சங்கல்பம் பண்ணிட்டு அவரே அனுகிரகம் பண்ணால் ஒழிய இந்த ஜந்துக்களை ஒன்னா சேர்க்கறதுன்றது அதிதுர்லபம், பெரிய துர்லபம் இல்லை அதிதுர்லபம், ரொம்ப கஷ்டம். ஜெயிக்க வச்சுட்டா பாலகங்காதர திலக் அவ்வளவு வசத்தி. அந்த மகாராஷ்டிர தேசம், அந்த மகாராஷ்டிர தேசத்துல ஜாம் அப்படின்னு ஒரு ஜோன்பூர்னு சொல்லுவோம், ஆச்சரியமா கோதாவரி நதி தீரம், ராமாயணத்துல ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு நதி கோதாவரி நதி, ரொம்ப விசேஷம். ராமன் கூட கோச்சுட்டாராம், ஏ கோதாவரி நீ சொல்லிருக்கலாம் இந்த சீதையை யார் எடுத்துட்டு போனா அப்படின்னு. அந்த கோதான்ற பேருக்கே ஒரு காலத்துல கலங்கம் வந்துடுத்தான், கோதாவரி கோதாவாசே நல்ல இல்லையே அப்படின்னு சொல்றான். ராமனுக்கு ஹெல்ப் பண்ணலே, அந்த தாபம் தீர்றதுக்காக தான் ஆண்டாளுக்கு கோதான்னு திருநாமத்தை வச்சு பெரியாழ்வா காம்பன்சேட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் கோதாவுக்கு கோதாவரின்னு ஒரு மரியாதை வந்துட்டு பெரியவா எங்கெந்தெல்லாமோ வியாக்கியானம் எடுக்கிற ஆச்சரியமா. அந்த மாதிரி அந்த பகவான் அவ்வளவு வசத்தியா தீர்மானம் பண்ணா அந்த ஔரங்காபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்த கோதாவரி நதிபீடத்துல சூர்யாஜி பந்த் அவருடைய மனைவி ராணுபாய் ஆச்சரியமான தம்பதிகள், இந்த தேசம் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை அதல்லவா வேணும், என் தேசம் நன்னா இருக்கணும், நம்முடைய தேசம் நன்னா இருக்கணும், நமக்கு அது கூட தோண மாட்டேங்கிறது. ஆனா நம்ம பெரியவாள்லாம் அவ்வளவு அழகா தியானம் பண்ணிருக்கா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்துக்காக ஒரு பிரார்த்தனை பண்ற மெத்தடை கூட நம்முடைய ஹிந்து தர்மம் தான் சொல்லி கொடுத்துருக்கு. சர்வோஜனாக சுகினோ பவந்து, என்ன ஒரு விசாலமான ஹிருதயம் பாருங்க. நம்ம பெரியவா கட்டி வச்ச கோவிலா இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கிரந்தங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்துகள்னா லோகத்துக்கு பொதுவாக தான் வாசுதேவ குடும்பம், அவ்வளவுதானே. என்ன வார்த்தை வாசுதேவ குடும்பம், சாதாரண வார்த்தை எல்லாரும் ஒரே ஜனங்கள் தான் அப்படின்ற ஒரு புத்தி, அத்தனை வசத்தி. அப்ப அத்தனை ஆச்சரியமா அவ பிரார்த்திச்சிருக்கா, ஹே பிரபோ கிருபை பண்ணு இந்த தேசத்துல ராமராஜ்யம் ஸ்தாபிதமாகணும், ராமராஜ்யம் ஸ்தாபிதமாகணும். ராமராஜ்யம் ஏன்னா இன்னி வரைக்கும் லோகத்துல வசத்தியான ஒரு ராஜ்யம் அதுன்னா ராமராஜ்யம் தான், கிருஷ்ணராஜ்யம் யாரும் சொல்ல மாட்டான். எல்லா எத்தனை கிருஷ்ண பக்தால இருந்தா கூட யாரும் கிருஷ்ணராஜ்யம் வேணும்னு கேட்கவே மாட்டான். எல்லாரும் ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் பாகவதம் எல்லாம் வாசிப்போம், மோட்சம் எல்லாம் சொல்லுவோம், கிருஷ்ணலீலாலாம் ரசிப்போம். ஆனாலும் சீக்கிரம் கிருஷ்ணராஜ்யம் சம்பவிக்கட்டும் யாரும் கேட்கறதில்லை, எல்லாரும் ராமராஜ்யம் சம்பவிக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஏண்டா அப்படின்னா யசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கித, ராமனை பத்தி ஜனங்கள் சொல்றாலும் சொல்றார் தசரத சக்கரவர்த்தி, நான் ரிசைன் பண்ணலான் இருக்கேன், ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலான் இருக்கேன், தேசத்திற்கு ஜனங்கள்லாம் அவ அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்னு பெரிய சபையில சொல்லிட்டான் அயோத்தியாவில். இப்ப ஜனங்கள்லாம் ஜோர கையை தட்டி கிழவா முதல்ல கீழே இறங்கிட்டான். தசரதன் பார்த்தா என்ன அநியாயம், இந்த ஜனங்களுக்காக 60,000 வருஷங்கள் ராத்திரி பகலா அவ்வளவு தூரம் நான் ரொம்ப ஜாகிரதையா வச்சுட்டு யுத்தத்தினால ஜெயிக்க முடியாது, அதனால தான் அயோத்தியானே பேர். இன்னி வரைக்கும் ஜெயிக்க முடியல யாராலையும், எத்தனை மன கேச போடுங்க அயோத்தியா ஜெயிச்சுட்டுதான் இருக்கு. ரொம்ப பொறுமை இல்லாத ராமனை போல அயோத்தியா இல்லை, என்ன அடிச்சாலும் தாங்கும் அயோத்தியா. ராமன் ரொம்ப நல்லவன், அத்தனாலதான் அவ்வளவு பேர் படாத படுத்துறா, சூர்பனகையிலேருந்து எத்தனை பேர் படாத பாடுபடுத்துறா, அத்தனைக்கும் சுவாமி. சத்தியமா அந்த ஒரு நிதானம் தான் நம்ம அத்தனை பேருக்கு இன்னைக்கு வேண்டியிருக்கு, அந்த ஒரு நிதானம், நம்பிக்கையோடு கூடிய நிதானம், வேடித்தனமான ஒரு நிதானம் இல்லை, ஜெயிப்போம் அப்படின்னு காலம் கணியும்னு காத்துன்னு இருக்கிற ஒரு நிதானம். அந்த சமயத்துல தசரத சக்கரவர்த்தியை பார்த்து ஜனங்கள்லாம் அப்படி சொன்னவொடனே கட்டடம் எல்லாம் இடிஞ்சு விடுற அளவுக்கு எல்லாம் கரகோஷம் பண்ணாலும். அப்ப தசரத சக்கரவர்த்தி கேட்டா எதுக்காக என்ன இப்படி சொல்ற, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னாலும். இப்ப ஜனங்கள்லாம் சொன்னாலும் நீ பண்ண ஒரே ஒரு தப்பு, சமத்தான ஒரு பிள்ளைய பெற்றதுதான், உன்னையா ராமனை பிள்ளையா பத்திக்க சொன்னாங்க. எவ்வளவு சமத்து தெரியுமா, எத்தனை சமத்து அப்படின்னா வசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கித்தக, எங்களுக்கு நல்லதுனாலும் முதல்ல நிக்கிறது ராமன் தான், எங்காத்துல ஒரு துக்கம்னா முதல்ல வந்து நிக்கிறதும் ராமன் தான். ஆனா அவாத்துல ஒரு துக்கம் வந்துடுது அப்படின்னா ராமன் நிக்கிறானோ, அந்த துக்கம் யார் அடைகிறாளோ அவ கூட மறந்து போயிடுறாளா காலத்துல. இந்த காலம் இருக்கு பாருங்க ரொம்ப பலமுடையது, எப்பேற்பட்ட துக்கத்தையும் மறக்கடிச்சு. அதெல்லாம் பெரியவாள்லாம் சொல்றா, காலம் வரும் பொறுமையாரு, காலம் வரும் பொறுமையாரு, ஏன்னா காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் ராத்திரி கண்ணு சொருக்கும்போது துக்கம் எல்லாம் போயிடுவோம், ஒருத்த அப்படி படுத்துக்கிறேன் அப்படின்னு அது வரைக்கும் அழுதுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் சௌக்கியமா தூங்கிடும், அப்புறம் காத்தால எழுந்து கஷ்டப்பட்டு திருப்பி அழுகிய வர வச்சுக்கணுமே ஒழிய இல்லாட்டி கண்டினியூ ஆகாது. இந்த காலம் இருக்கு பாருங்க ரொம்ப பல முடியாத பெரியவா, எதற்கும் அசராம காலம் பதில் சொல்லும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுவா. அப்ப அவள்லாம் சொல்லிட்டா, எங்க ராமன் மாதிரி யார் எங்களுக்காக நிக்கிறா, எவ்வளவு அழகா பேசுறான், எத்தனை அழகா சிரிக்கிறான், குணங்கள் அவனுக்கு சமானம் யாரும் இல்லே, ஹே தசரதா முதல்ல நீ கீழே இறங்குறாள், அத்தனை வசதி, அதனாலே ராமராஜ்யம் சம்பவிக்கணும்னு ஆசை. ஒரு மன்னா சொன்னான்றதுக்காக சீதையே காட்டுக்கு அனுப்பிட்டாரு, குத்தமே இல்லாதவள் சீதை. ஒரு மன்னா சொன்னான்றதுக்காக கொண்டு விட்டுட்டாரே சுவாமி. கொண்டு விட்ட பிறகு கூட பத்திவிரதா தர்மம் கேள்விப்பட்டிருக்கும். பத்திவிரதா தர்மம் காண்பிச்சது ராமன் மட்டும்தான். மனைவி போயிட்டாலே அதே சந்தோஷத்துல அபாடா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாள் தான் நம்ம பார்த்துருக்கோம், அபாடா அப்படின்னு. ஆனா ஆதுகாடி கொண்டு காட்டுல விட்டுக்கா பெருமாள் அந்த ஸ்மரணையில அஸ்வமேத யஜ்யம் பண்ணும் போது கூட சீதாவோட பிரதிமையை பண்ணிட்டு பக்கத்துல வச்சுண்டு ஜோர யஜ்யம் பண்றாருன்னு காண கிடைக்க. லோகத்துல பாரியின் இடத்துல இவ்வளவு பிரீதியா ஒரு புருஷன் என்னைக்குமே கிடையாது. ராமனுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. கிருஷ்ண கதையை நமக்கு தெரியும். ருக்மிணி கிட்ட போய் எதையாவது சொல்லிட்டு பாமாவதிக்கு போயிடுவார், பாமா கோச்சுட்டா ஜாம்பவதி ஆதிக்கு போயிடுவார். இவ யாருமே கண்டுக்கலாம், இருக்கவே இருக்கா ராதிகா ராணி, அவளும் கண்டுக்கலாம், இருக்கவே இருக்கா கோபிகள். இவ யாரும் கிடைக்கலையா, எப்படியா ஒரு கோதா மாட்டுவா, இல்லாட்டி ஒரு மீரா மாட்டுவா, இல்லாட்டி ஒரு ஜனாபாய் மாட்டுவா, இப்படி அவர் காலம் கடத்திட்டு போயிடுவார் கிருஷ்ணலீகா. ராமச்சந்திர மூர்த்தி அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு பெரிய ராமர் சேர்த்து யாருக்காகலாம்னா ஒரே ஒரு சீதாக்காக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கார். ஒருவேளை ராமனுக்கு நிறைய பத்தினிகள் இருந்தால் உலகம் முழுக்க பிரிட்ஜு கட்டியிருப்பார், அங்கங்க எல்லா நாட்டுக்கும் அழகா பிரிட்ஜே கட்டி விட்டுருப்பார். அவ்வளவு சிரேஷ்டம் ராமச்சந்திர மூர்த்தி. அதனால ராமராஜ்யம் சம்பதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறாள். டெய்லி ஆதித்ய ஹிருதயம் சொல்றான் பண்ணிக்க நிறைய பிரிவாள்லாம். இந்த ஆதித்ய ஹிருதயம் ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீமத் ராமாயணத்தை கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அகஸ்தியர் அவ்வளவு அழகா பகவானுக்கு சொல்லி கொடுக்கிறார், பகவான் ஜபிக்கிறான். சூரியன் ரொம்ப விசேஷமான லோகத்துல பிரத்யக்ஷ பிரம்மம் அப்படின்னா சூரிய நாராயணன் பிரத்யக்ஷ பிரம்மம். காஞ்சி மகாபிரியவன் சந்திரசேகர சரஸ்வதி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூலி வேலை பண்ணுற பொம்பளை பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னாளான். கையை கூப்பிண்டு என்னம்மா அப்படின்னா, சாமி நான் டெய்லி கூலி வேலைக்கு போகிறேன், வீட்டுக்காரன் கிடையாது, குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும்னு ஆசை, சமயமெல்லாம் இல்லை சாமி, காத்தால போனால் பொழுது போகிற வரைக்கும் வேலை பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் வீட்டுக்கு வந்து சமைக்கிறது, குழந்தைகளை பாதுகாக்கிறது, அப்படி பண்ணிட்டு இருக்கு. நான் சுலபமாக அனுபவிக்கிற மாதிரி ஏதான ஒரு தெய்வத்தை காட்டி கொடுங்க சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன்னு காலம். இப்போ மகாபிரியவா சிரிச்சா, டெய்லி சூரியனை பார்க்குறியாடி அப்படின்னாலும், ஆ டெய்லி பார்க்குறேன் சாமி, இனிமேல் டெய்லி காலையில் இருந்தாலும் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணு, எப்பெல்லாம் தோன்றதோ சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு, அதை பண்ணிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போகணுட்டான். அண்ணிலேருந்து அப்படியே பண்ணிட்டு வரான். என்ன சுலபமான வழிபாடு, ஆதித்ய ஹரியம் சொல்கிறது இதுதான் சூரிய நமஸ்காரம், அவ்வளோதான். சூரியன் பிரத்யக்ஷ பிரம்மம், அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய, தமசோமா ஜோதிர்கமய, நான் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு ஐஷமோன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட வெளிச்சம் நமக்கெல்லாம் உலகத்தில் சூரிய பிரகாசம் அப்படின்னு பகவானை சொல்லும் பொழுது கோடி சூரிய பிரகாசம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சு இருக்கிறதே பெரிய லைட் எனர்ஜி எதுன்னா சூரியன் தான். இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா உலகத்தில் அவ்வளவு எனர்ஜி சூரியன் கிட்ட தான் கிடைக்கிறது, விட்டமின் டி வரைக்கும் அவள்கிட்ட தான் கிடைக்கிறதுன்னு சயின்ஸே சொல்கிறான். ஸோ வெயிலில் போய் நில்லுங்கோ, அந்த காலத்தெல்லாம் குழந்தைகள் என்ன தேய்ச்சி வெயிலில் கொண்டு வைப்பா, அப்படி இளங்காலை வெயிலில் அப்புறம் மேலே படப்பட நம்ம பெரியவா புத்திசாலி, நமக்கு தான் கொஞ்சம் முட்டாளாயிட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்த விட்டமின் டி எல்லாம் ஸ்வீகரிக்கும்னு தெரிஞ்சே வச்சுருக்கான். தாத்தால சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எத்தனை விசேஷம். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறதுக்கெல்லாம் சோலார் எனர்ஜி பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பெரியவா அண்ணிலேருந்து சொல்லிட்டு இருக்கா, சூரியன் தான் வசதி, சூரியன் தான் வசதி, சூரியன் தான் வசதி, சூரிய நாராயணன் அவ்வளோ வசதி. என்ன அழகு, மக்கர சங்கராந்தி முதற்கொண்டு எல்லாம் சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கோம். மாசங்கள் முதற்கொண்டு எல்லாமே சூரியன் எந்தெந்த ராசியில் நுழையிறான்றதை வச்சுட்டு தானே. அந்த சூரியன் நாராயண தேவனை உபாசனம் பண்ணுறாதான் அவள் குல பரம்பரையாகவே, குல தேவதே அவளுக்கு சூரிய நாராயணன். அந்த தியானம் பண்ணிண்டு ராமஸ்மரணை, ஏன்னா ராமபக்தி சுலபமான பக்தி, எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கிறது பிடிக்கும். தர்மப்படி நடக்கணும், நடக்கிறோமோ இல்லையோ ஆசை இருக்கும். தர்மப்படி நடக்கிறவாளை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பிரீத்தி உண்டாகும். அதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். ராவணனே அசந்து போகிறான், ராமன் எப்படி இருக்கான் பாரிவன் அப்படின்னு அசந்து போகிறான். அப்போ அது தர்மத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்கிறது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. தர்மப்படி இருக்கிறவாளுக்கு எங்கே போனாலும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தது, சந்தேகமே கிடையாது. தர்மத்தை ரட்சித்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக தர்மம் தலை காக்கும். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது பக்தி இருக்குது, ஒரு புண்ணியத்தில் புண்ணிய காரியங்களில் ஒரு ஈடுபாடு இருக்குது, ஏதோ ராமாயணம் பகவத் விஷயத்துலாம் ஒரு ஈடுபாடு இருக்குன்னா நம்முடைய மூதாதையர்கள் பண்ண தர்ம காரியம் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றின்னு இருக்கு. இன்னைக்கு நம்மெல்லாம் ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னா மூதாதையர்கள் பண்ண அன்னதானம், இந்த ஜீன்ல சொல்றோம் இல்லையா, ஜீன்ல வந்ததுனாலே நம்ம ஜீவிதம் போயிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம், நம்முடைய சுய பிரயத்தனத்தை தாண்டி பெரியவாளுடைய கிருப்பை ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரிவா ராமஸ்மரண பண்ணிண்டு சூரிய தேவன் உபாசனை பண்ணிண்டு ராமராஜ்யம் சம்பதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுருக்கா. பல வருஷமா 12 வருஷம் விடாம நித்தியம் ஆதித்ய ஹிரதயம், அது ஒரு உபாசனை. அந்த நாமத்தை ஜபிக்கிறது, ஸ்லோகத்தை ஜபிக்கிறது, அது அப்படியே சித்தி ஆகணும். மந்திர சித்தின்னு பேசி அது நன்னா சித்தி ஆகணும். அந்த ஸ்ரத்தையோடு அதை பண்ணிண்டே வர 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 சித்தி ஆகும். பெரியவாள்லாம் அவ்வளோ அழகு, அப்படி ஒரு தபஸ் பண்ணுறான், ஆச்சரியமான ஸ்ரத்தையோட தபஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே தபஸ் பண்ணும்பொழுது ஒரு நாள் பகவான் ராமன் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டான், சுவாமி காட்சி கொடுத்துட்டான். அதானே முக்கியம், இத்தனை கோவில் எதுக்க போகிறோம், இத்தனை ஸ்லோகம் எதுக்கு, இத்தனை உபன்யாசம் எதுக்குன்னா க்ஷண நேரமாவது சுவாமியுடைய தரிசனம் கிடைச்சிடும். நாரதர் சரித்திரத்தில் நாரதருக்கு வேலைக்காரியம் இல்லையா, 5 வயசாக இருக்கும்போது க்ஷண நேரம் தான் சுவாமியுடைய தரிசனம். அதை வச்சுட்டே அவர் ஒரு ஜென்மா வாழ்ந்துட்டார் அப்படின்னா அப்போ அந்த சுவாமியுடைய தரிசனம் எப்படி இருக்கும்னா பல பல பலன்னு ஜொலிக்கிறா. சுவாமி பல பல பலன்னு ராமன் காட்சி கொடுத்துட்டார். சங்க சக்கர கதாபத்மபாணியாக இருக்க வேண்டியவர் கோதண்டபாணியாக காட்சி கொடுத்துட்டார், பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டார். இந்த சூர்யாஜி பந்த் அவருக்கு காட்சி கொடுத்துட்டார். காட்சி கொடுத்துட்டு பகவான் சொன்னால் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. பகவான் சொல்லிட்டா என்னோட அம்சமாக ஒரு பிள்ளையும் மார்த்தியினுடைய அம்சமாக ஒரு பிள்ளையும் பிறக்கும்னு ஆசீர்வாதம் எடுத்து பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார். உடனே அடுத்த நாள் பாரியைகிட்ட சொன்னால் அவளுக்கு கண்கள் ஆனந்த பாஷம், பகவத் கிருப வீண் போகாது. நமக்கெல்லாம் இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் இல்லை. ஒரு விஷயம் அப்படி நமக்கு நடக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து கொடுத்து அப்படின்னா முதல் கோபம் பகவானிடத்துல தான் வரும். முதல்ல ஸ்டாப் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது தான், முதல்ல நிறுத்துறது நாமஜபத்தை தான். அப்போ தான் ஜாஸ்தி வரணும், அப்போ தான் நிறைய தியானம் பண்ணணும், அதெல்லாம் ரிவர்ஸை பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அவளுடைய பிரார்த்தனை 12 வருஷ பிரார்த்தனை, பகவத் அனுகிரகம், பகவான் காட்சியும் கொடுத்துட்டான், குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அழகா அதே போல குழந்தை வந்துடுத்து, சூரிய நாராயணனுடைய கிருப்பையினாலே பிறந்த குழந்தை. முதல் குழந்தை பிறந்து எடுத்து கங்காதரன்னு பேர் வச்சுட்டான். அழகா அந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டே வர்றது. கொஞ்ச நாள் ஆயாச்சு, ராணுபாய் ஜோரா இன்னொரு குழந்தைய பெற்றுட்டான். அந்த குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டான். ஜோரா கொண்டாடுறான். குழந்தை பிறந்த உடனே பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன வால் ஒட்டின்னு இருக்கு, கிருஷ்ண பாகத்தை குட்டியூண்டு ஒரு வால். உடனே அவள் பார்த்தா சரி மாருதியோட அம்சம் சாதாரண அருந்த வாலுன்னு, அந்த மாதிரி இது பிறக்கும் பொழுதே வாலோட பிறந்துடுது. அப்பயே அவள் முடிவு பண்ணாது, எப்படி தான் கட்டி மேய்க்க போகிறோமோ தெரியல, சாதாரணமாக வால் இல்லாத குழந்தை அது வால் அப்படின்னு இந்த குழந்தை சமத்துன்னு சொல்லவே மாட்டோம். அது வால்தனம் பண்ணால் தான் குழந்தை, இல்லாட்டி அது அசிங்கம். இந்த குழந்தை வாலோட வேற பிறந்துடுத்தா அழகா நாளொரு மேனியும் பொழுது அண்ணமா வளர்றது. சேட்டையோ சேட்டை, சாதாரணமாக குழந்தைய சேட்டை பண்ணாலும் அது ஒரு குரங்கு, அப்படி குரங்கு பையா அப்படின்னு, இது குரங்கே பிறந்திருக்கு. ஸ்வயம் மாருதி, சாதாரண குரங்கு இல்லையே, ராம கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு குரங்கு. எப்பேற்பட்ட குரங்குன்னா மலையை பேட்டெடுக்கிற குரங்கு, ஆகாசத்தில் தாண்டுற குரங்கு, கடல் எல்லாம் வத்தடிக்கிற குரங்கு, அவ்வளவு சிரேஷ்டமான குரங்கு. பஞ்சபூதங்களும் அடங்கும்படியான ஒரு குரங்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஜெய் போலோ வீர தீர சூராஞ்சனேய சுவாமி ஜெய். ரொம்ப அழகா கம்பனுடைய வாக்கியம் இது, அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பெற்றான், அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, பஞ்சபூதங்களில் ஒன்றான ஜலம் சமுத்திரத்தை தாண்டி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, ஆறுனா வழின்னு அர்த்தம், வே ஆகாசமே வழியாக, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி. ஆரியன் அப்படின்னா ராமன் அர்த்தம், ஜென்டில்மேன் அர்த்தம் சரியான வார்த்தை, எக்ஸாக்ட் மீனிங். ராமனுக்காக தாண்டி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, பஞ்சபூதங்களில் ஒன்று பிருத்வி, அந்த பூமி பெற்றவள் தான் சீதா மாதா. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், இன்னொருத்தன் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி, அஞ்சிலே ஒன்றை வைத்தான். கரெக்டாக அஞ்சனை மைந்தன்னு பேர், அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு சொல்கிறார் தாம்பர். அவ்வளோ அழகா அஞ்சிலே ஒன்று வெற்றான் வாயு வந்தாச்சு, அஞ்சிலே ஒன்றை தாவி ஜலம் வந்தாச்சு, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆகாசம் சொல்லியாச்சு, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை பிருத்திவியை சொல்லியாச்சு, அஞ்சிலே ஒன்றை வைத்தான் வாழ நெருப்பு வச்சு லங்க முழுக்க வச்சுட்டார். பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாழ்படி கேட்கறது, அது ஆடுற மாதிரி ஆடுறதான். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அழித்து அடிபர் அழித்துன்னு மாத்திட்டான், இன்னைக்கு அழித்து எங்களுக்கு வேண்டிய பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து தெம்பை கொடுத்து காப்பான்னு கம்பனுடைய வாக்கு. என்ன அனுபவம் பாருங்க, அந்த ரசிக சுபாவம் இருந்தாலும் அப்படி சொல்லுவார் கம்பன், இல்லாட்டி சொல்ல முடியும், அப்படி ரசிச்சிருக்கார் ஆஞ்சநேயன். அஞ்சனை மைந்தன் தான் தமிழ்ல சொல்லுவான். அதனால அஞ்சு 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 சொல்லினேன், அவன் எம்மை அழுத்து காப்பான். அந்த மாருதியுடைய அம்சம், இந்த மாருதி யாருன்னா ஸ்வயம் சிவபெருமான் தான் மாருதியா வரார். அதனாலதான் அவ்வளவு விசேஷம், அத்தனை ஒத்துமை ரெண்டு பேருக்கும், சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் அத்தனை ஒத்துமை. சிவபெருமானுடைய 11 அம்சம் ஏகாதச ருத்ரர்கள்னு தான் சொல்றோம். அதுல ராவணன் தன்னுடைய 10 தலையை 10 அம்சத்துக்கு தலையை வெட்டி ஆகுதி பண்ணான். ஒரே ஒரு அம்சத்துக்கு மட்டும் அவனால் ஆகுதி பண்ண முடியல. அந்த ஒரு அம்சத்தை வச்சுட்டு தான் ராமகைங்கரியத்துக்காக சிவபெருமான் ஆஞ்சநேயரா வந்தான். அதனாலதான் அத்தனை வசத்தி மாருதி ரொம்ப விசேஷம். அந்த மாருதியினுடைய அம்சமா இந்த குழந்தை பிறந்துட்டான். நன்னா சேட்டை, அதுக்கு அந்தந்த காலத்தில் பண்ண வேண்டிய சவுளம் முதற்கொண்டு எல்லாம் பண்ணிய சவுளம்னா குடுமி கல்யாணம்னு பேர். இன்னைக்கு பல பேருக்கு தெரியறதில்லை, பிராமணாலே பண்ணுறதில்லை. குடுமி கல்யாணம் அப்படின்னா கரெக்டாக பூனல் அன்னைக்கு தலையை ரெண்டு முடி எடுத்துக்கிட்டு குடுமி கல்யாணம் பண்ணுறோம். குடுமி வைக்கணும் சரியாக 3 வயசு இல்லாட்டி 4-5 வயசுக்குள்ளே குடுமி கல்யாணம் பண்ணிடணும். 5-7 மேக்ஸிமம் போனால் போதும் 11 பிரம்மோபதேசம் பண்ணணும், யஜ்ஞோபகீத தாரணம் பண்ணணும்னு சாஸ்திரம். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் போய் பூனல போட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிவிடுவேன், அதை கதை வேற வச்சுக்கோங்க. அந்த பிரம்ம தேஜஸ் பலனம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண, அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்ணுறா, அழகாக பள்ளிக்கூடம்லாம் அனுப்புறா, ஒன்றும் பிடிக்க மாட்டேங்கிறது. இதுக்கு என்னடா பிடிச்சிருக்கலாம், மரத்துக்கு மரம் சாவை பிடிக்கிறது குழந்தை அப்படி தானே இருக்குது. அது வஸ்து எப்படியும் அப்படி தானே இருக்கும், மரத்துக்கு மரம் சாவது, கல்லு தூக்கி போடுறது, வம்படிக்கிறது எல்லாம் பண்ணுறது. இப்போ அப்பா அம்மா பயந்தா எல்லாரும் வேற வாளுள்ள பையன் வாளுள்ள பையன் வேறு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாலா, ஒரு நாள் எதிர்ச்சியாக வாழ் வேறு விழுந்துடுச்சு, ஆனால் அருந்து கீழே விழுந்துடுச்சு. உடனே இப்போ எல்லாரும் சொன்ன அருந்த வாழும், சாதாரணமாக அருந்த வாழும், இப்போ வாழ்வார் அருந்துருந்தா அருந்த வாழும்னு இன்னும் சேட்டை தாங்க முடியலை. படிக்கவும் மாட்டேங்கிறான், ஏதோ விளையாடிட்டே இருக்கான். நம்ம அப்பா பார்த்தார், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறதுன்னு பார்த்தார். அப்புறம் தான் ஞாபகம், இது மாருதியோட அம்சம், அதுவா திரும்பினாத்தான் உண்டு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டார். மூத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டார், இன்னும் பெருசாக ஆயாச்சு. ஒன்றும் ஒரு வேலை பண்ண மாட்டேங்கிறான், சேட்டை பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் கையில் கல் எடுத்து எடியாமல் அடிச்சுட்டே இருக்கான். இதே வேலை பண்ணிட்டு இருக்கான். குழந்தைகளோட சேர்ந்து கும்மாடம் அடிக்கிறது, நதியில் குளிக்கிறவள் வஸ்திரத்தை தூக்கிட்டு போகிறது, அவள் வஸ்திரத்தோட முடிச்சு போடுறது, நதிக்குள்ளே மூழ்கி போய் அவள் காலை முதல்ல மாதிரி கடிக்கிறது, அலற விடுறான், ஊரே நடுங்கிறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவள் அப்பா பார்த்தான், இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும். அது எல்லோரும் அந்த காலத்தையும் இந்த மாதிரி ஒரு கால் கட்டு போடணும், கால் கட்டு போடணும், கால் கட்டு போடணும்னு வச்சுருப்பா, ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போடும்னு தீர்மானம் பண்ணி பொண்ணெல்லாம் பார்த்து இவாளே. அந்த காலத்தில் பால்ய விவாகம் உண்டு, ஒரு 7 வயசாக இருக்கும்பொழுது அழகாக போட்டுடலாம்னு தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் தீர்மானம் எல்லாம் பண்ணியாச்சு. அழகாக முன்னாடி ஜான வாசம் எல்லாம் நடக்கிறது, ஜாலியாக இருந்துருக்கு. அழகாக மாப்பிள்ளை எல்லாம் உட்கார வச்சாச்சு, ஜோராக கூறப்படவெல்லாம் கொடுத்து குழந்தையில கட்டிக்கு அனுப்பிச்சாச்சு. அது வர சமயம் சால்தான் 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 அப்படின்னா, அது இன்றைக்கும் மகாராஷ்டிர தேசத்தில் தான் உண்டு. சரியா நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவோம், வாத்தியார் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போகிறது, பொண்ணை கூப்பிடுங்கோ. ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கா ஒருத்தர் விட்டு மாதிரி இது, அப்பயே வாத்தியார் சொல்றார், யாரும் கேட்கறதில்ல, இதோட நல்ல நேரம் முடிய போகிறது, பொண்ணை கூட்டிடுவா, ஏ மாப்பிள்ள ஜாக்கிரத ஜாக்கிரத. அதான் அர்த்தம் சால்தான் அப்படின்னா மாட்டின்றாத சம்சார சாகரம் துக்கம் அனந்த கிளேச பாஜனம். நம்ம எல்லாரும் அடுத்த வாழ் கல்யாணம்னா கங்கிராஸ் எல்லாம் சொன்னேன், எதுக்குறானாப்பா நம்மள மாதிரியே புலம்புறது இன்னொருத்தர் தயாராகிட்டான், அவ்வளோதான். அத்தனை பேருக்கு அது என்னமோ சுகம்னு சொல்கிறோம், அப்புறம் கல்யாணம் ஆனப்பா அது அவ்வளோதான்டா. அப்புறம் இப்படி தான் கண்ணு இருக்க பார்த்துட்டு இருக்கோம், ஆத்துக்கு ஆத்துக்கு சண்டை, மாமா மாமி சண்டை, அப்பா அம்மா சண்டை, தாத்தா பாட்டி சண்டை, அத்தா அத்தையும் பேர் சண்டை, இத்தனையும் பார்க்கணும். ஆனால் வெட்டிங் டேவை கொண்டாடும், அதுதான் அதிசயமாக இருக்குது. எல்லாம் ஜெயதேவ பத்மாவதி மாதிரி இருந்து வெட்டிங் டேவை கொண்டாடுனா பரவாயில்ல, முன்னா வெட்டிங் டேக்கு ஒரு தகவல் நடக்கும். அப்புறம் அடுத்தா காத்தோட சமத்த கோவில் போயிட்டு வருவான், ஒரு 4 மணி நேரம் இந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அதே பழைய குருடி கதவை தரடி, அவ்வளோதான். இத்தனையும் பார்த்துட்டும் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஆசை, நாங்கள் இவாளுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டும், நாங்கள்லாம் புதுசாக யோசிப்போம், நாங்கள்லாம் மாற்றி யோசிப்போம், நாங்கள்லாம் ரூ போட்டு யோசிக்கிறோம், நாங்கள்லாம் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். கடைசியில் இதுவும் அதே மாதிரி தான், எல்லோரும் என்ன நம்ம தான் புதுசாக பண்ண போகிறோம் நினச்சிக்கிறோம் ஒரு வயசு வரும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணாலும் அதே தான் நாமும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர் முடிச்சுட்டார், சாவ்தான் 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 எச்சரிக அப்படின்னு விட்டார். உடனே இந்த நாராயணன் கேட்டான், நீங்கள் சாவ்தான்னு யாருக்கு சொன்னேன், எனக்கு புரியலையே அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா இந்த கல்யாண சமயத்தில் சாவ்தான் ஜாகிரத ஜாகிரதேன்னு சொல்கிற ஒரு வழக்கம், அதுக்காக சொன்னேன்பா அப்படின்னார். இவர் பார்த்தார், நம்மளை எங்கேயோ கொண்டு கூபத்தில் தள்ள போகிறா, நம்மளை தேடி கண்டுபிடிச்சி, கூபம்னா கிணறு, பாழுங்கிணறுன்னு தான் சொல்கிறா பெரியவாளா, சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம், எல்லையே இல்லாத துன்பத்துக்கு இருப்பிடம் எது அப்படின்னா சம்சாரம். இது நல்லதா கெட்டதா சரியா தப்பா சுகமா துக்கமா பாபமா புண்ணியமா தேவையா தேவையில்லையா தெரியல. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறவாளையும் எதையானு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்படி தானே ஓடி இருக்கு, வேறு வழி இல்லை, அதுக்குள்ள 60 வயசாக 60 கல்யாணம், அதுக்கு திருப்பி பார்க்கல 80 கல்யாணம், என்ன வாழ்ந்தோம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தெரியல வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாரும் ஆட்சி முடிக்கும் பொழுது இந்த பிள்ளையாண்டாம் பார்த்தா இதுதான் நல்ல சமயம், வேண்டாம் 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 மாட்டின்றாத, ஹே நாராயணா ஏமாந்துறாத ஏமாந்துறாத ஏமாந்துறது யாரோ உள்ளேன்னு சொல்கிற மாதிரி தோணி போயிடுச்சு. உடனே பார்த்தா திடீர் தோ வரையில் ஓடினார் பின்னாடி, சரி எங்கேயோ அவசரமாக பாத்ரூம் போக போயிருக்காரு போல, எல்லாரும் பார்த்தா பொண்ணு வந்தாச்சு, மனையில் உக்காந்தாச்சு, ஆளை காணும், ஊர் முழுக்க எல்லாரும் தேடுறா, பிள்ளையாண்டான காணும், ஓடி போயிட்டான். அது மாறுத்தியோட அம்சம் இது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க பண்ண முடியும். அப்போ எல்லாரும் பார்த்தா பொண்ணோட அப்பா அம்மாலாம் ஊன் அழுதா, அப்புறம் அவளே சமாதானம் வருது, நல்ல வேலை பிள்ளையாண்ட கல் தாலி கட்டுறது முன்னாடி ஓடி போயிட்டான், தாலி கட்டிட்டு ஓடி போனால் இன்னும் பகல் பிரச்சனை, அது வரைக்கும் ஏதோ நம்ம பகவத் கிருப்பை பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு போல அந்த மாதிரி ஏதோ இது வரைக்கும் விட்டானு நல்லவன் அப்படின்னு நினச்சா, உடனே நாராயணோட அப்பா அம்மாலாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான், எங்கள் மேலே தான் தப்பு, அவன் மாருத்தியோட அம்சமாக பிறந்த குழந்தை, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சது எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லேன். இவர் பயந்து ஓடினவர் தான், ஓடி 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 ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டார், அடர்த்தியான காடு, திரும்பி திரும்பி பார்க்குற, என்னடா யாராவது பிடிச்சி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாள், நமக்கெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணி வச்சா தேவையான அடைஞ்ச காலம், நம்மளாம் யாராவது ஜாதகத்தை பார்க்க மாட்டாளா, நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு கொண்டாட்டி கிடைக்க மாட்டாளா, நம்மளையே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறது ஒரு ஆத்துக்கார் கிடைக்க மாட்டாளா, எல்லாம் அலையும். அதுக்கப்புறம் இருக்கிட்டியாக போய் மாட்டின்டுவோம், அப்புறம் அதுக்கு அதை வேற வச்சுக்கோங்க. ஆனால் இவருக்கு நல்ல தைரியம் வந்து எடுத்து நேரம் ஓடிட்டார், இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கப்படாது அப்படின்னு ஒரு திருட சங்கல்பம், எல்லாராலையும் அது முடியறதில்லை. சங்கர பகவத் பாதர் மாதிரி எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருக்குது, சுவாமி விவேகானந்தர் மாதிரி எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருக்குது, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வைராக்கியத்தோடு எத்தனை பேரால் வாழ முடியறது, ரொம்ப கஷ்டம். ஆச்சரியம், இவர் பாதார் குகைக்குள்ளே போனார், உக்காந்துட்டா பயம் வந்துடுது, ஒரு நாள் அப்பாலாம் நிறைய ராமநாமத்திலலாம் சொல்லி வச்சிருக்கா, நிறைய ராமாயண கதைகள்லாம் சொல்லி வச்சிருக்கா, ராமனை தவிர எனக்கு யாரும் ரக்ஷகன் இல்லைன்னு சொல்லி, ராமா 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 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். விடாம ராமன் நாமம், இந்த மனசுல பயம் வரும்பொழுது, கவலை வரும்பொழுது, குழப்பம் வரும்பொழுது, இதான ஒரு பயங்கரம் வரும்பொழுதெல்லாம் மனசுல பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டோம்னா அந்த நாம ஜபமே நமக்கு பலம் தரும். மற்றவாள்லாம் வெளியிலேருந்து சமாதானம் சொல்லுவான், அந்த சமாதானம் எவ்வளவு தூரம் புத்தியிலையும் மனசுலையும் போய் சேர்ற, புத்தி கேட்டுக்கும் மனசு கேட்டுக்காது, மனசு அந்த பயத்திலேயே ஊறி கிடக்கும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் பயம் உட்கார்ந்துட்டு தானே இருக்கு. ஆனால் அது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை ஜபிச்சுட்டோம் அப்படின்னா அந்த நாம ஜபமே உள்ளுக்குள்ள பயக்ருத் பயநாசனக, சுவாமி தான் பயத்தை கொடுக்குறார் அப்படின்னு சகசிரநாமம் சொல்றாரு, பயக்ருத் பயத்தை அவர் தான் கொடுக்குறார், பயநாசனக அவர் நாமத்தை சொன்னால் தானாகவே இந்த பயம் நாசமாகும், வேறதனாலே பயம் நாசமாகாது. ஒரு பாட்டு உட்காந்துட்டு ராமா 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 ராமான்னு ஜபிச்சுட்டே இருக்கா, நாலஞ்சு நாள் ஆயாச்சு, இன்னும் இருக்கு பிடிபட மாட்டேங்கிறது, பகவத் தரிசனமும் கிடைக்கல, மனசுல தைரியமும் வரல, பயமும் விட்டு போகல, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பார்த்தா ராமனை நம்பி பிரயோஜனம் இல்லை ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். ஏன்னா நான் நேரடியாக ராமன் எல்லாரையும் பிடிச்சிட முடியுமா, சக்கரவர்த்தி திருமகன் சாதாரணப்பட்டேன் இல்லை, அல்ப சொல்பாக ஒரு இந்திரன் மாதிரியோ ஒரு சந்திரன் மாதிரியோ ஒரு நாலு பூஜை பண்ணால் ஓடி வரக்கூடிய சுவாமி இல்லையே, சரணாகதி பண்ணாதானே ஓடி வர, எல்லாத்தையும் விட்டேன்னு விபீஷன் மாதிரி அவர் காலில் விழுந்தாதானே கிருபை பண்ணுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ டக்குன்னு தோணி போயிடுது, நம்ம பேசாமல் மாருத்தியை பிடிச்சிருவோம், ஏன்னா ஆசினேயரை பிடிச்சாச்சுன்னா ராமன் கிடச்சிருவோம், விவிஐபியை பிடிக்கணும் அப்படின்னா அவளுடைய அசிஸ்டண்ட்டை பிடிச்சா கிடைச்சிருவா இல்லையா? அதுபோல இவர் பார்த்தா ராமனை பிடிக்கிறத விட ஆஞ்சநேயனை பிடிக்கிறது உத்தமம்னு ஒரு தீர்மானம் வந்துடுச்சு. உடனேயே ஆஞ்சநேயரை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நன்னா தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி பிரத்யக்ஷத்தில் ஆஞ்சநேயர் வந்துட்டார். பயங்கரமா பிரிய ரூபத்தை எடுத்துட்டு பயமுறுத்துறா மாதிரி, எப்படி லங்கையில் இருக்க அத்தனை பேரையும் பயமுறுத்தினாரோ, எப்படி பெரிய ரூபத்தை எடுத்துட்டு பெருசா கர்ஜனை பண்ணாரோ, எப்படி ஆச்சரியமா ராமராவண யுத்தத்துல பெரிய காரியங்கள்லாம் பண்ணாரோ, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரூபத்தை எடுத்துட்டு ஆஞ்சநேயமூர்த்தி பிரத்யக்ஷமா வந்து நின்றுட்டார். ஆனா இவருக்கு துளி கூட பயம் இல்லையா? கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்துண்டு நிக்கிறது. ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடைச்ச உடனேயே மேரி சிலிர்த்தார். அழகா சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டார். அப்படியே கையை ஊப்பிண்டார். ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்தா அப்படியே அசந்து போய் நிற்கிறார். பிரத்யக்ஷத்துல ஆஞ்சநேயனை பார்த்துட்டார். பல 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 பலன்னு சொல்லிக்கிறார். ஆச்சரியமா பத்மநாப சுவாமி கோவில் இருக்க ஆஞ்சநேயர் எவ்வளவு விசேஷம். பெரிய தீ பிடிச்ச சமயத்துல மகாராஜா சித்திர திருநாள் அந்த ஆஞ்சநேயர் இடத்துல பிரார்த்தனை பண்ணிதான் கோவில தீ அடங்கிச்சு. அத்தனை வசத்தி ஆஞ்சநேயர். அதனால அந்த ஆஞ்சநேயரை பார்த்தார், கை கூப்பிண்டார், தொழுதா, அத்தனை விசேஷமா காட்சி கொடுத்துட்டா. இவர் பயப்படலன்னு தெரிஞ்சவொடனே ஆஞ்சநேயர் சாந்தமா காட்சி கொடுத்துட்டார். எப்படி பதினாறு கோவில விட்டு அப்படி கீழே இறங்கின உடனே சன்னதி விட்டு இறங்கினோடனே ஒரு ஆஞ்சநேயர், ஒரு ராமசர் அன்னதி இருக்குல்ல, அங்க ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். கை கட்டி வாய்ப்பத்தி தேமேன்னு ஆஞ்சு குட்டின்னு தான் அவரை சொல்லுவேன். தேமேன்னு இருப்பார், கையை கட்டி வாய்ப்பத்தி அடியே ராமதாசன் இன்னொன்றுதான் இருப்பார். அந்த ஆஞ்சநேயரை பார்த்தா பயமே வராய், நம்ம ஆஞ்சு குட்டி ஆதி எடுந்துள்ளாமான்னு ரொம்ப சமர்த்தா இருப்பார். ரொம்ப அப்படி பிரசன்னமா இருப்பார் ஆஞ்சநேயர். சில இடங்கள்ல ஆஞ்சநேயர் ரொம்ப பயங்கரமா இருப்பார். நாமக்கல் ஆஞ்சநேயர்லாம் பார்த்தோம்னா அந்த கோபம் இருக்கும். எல்லாத்த விட திருப்புல்லாணி போகணும். திருப்புல்லாணி ஒரு திவ்ய தேசம் உண்டு. திருப்புல்லாணி அந்த இடத்துல திருப்புல்லாணி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு திவ்ய தேசம் அது. அந்த இடத்துல வந்து தான் தசரத சக்கரவர்த்தி பெருமாளை தியானம் பண்ணி ஆச்சரியமா அங்கே பெருமாளுக்கு பாயசம் நிவேதனம் பண்ண பிறகுதான் அங்கே பாயசம் கிடச்சி ராமன் பிறந்தான் அயோத்தியா அப்படின்னு சல புராணம். அந்த பெருமாளை சேவிக்க வந்துட்டார். அந்த இடத்துல தான் ஆஞ்சநேய மூர்த்தியோட ஒரு கோவில் இருக்கு இந்த சேது அந்த கரையில். அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். கண்கள்லாம் அப்படி பயங்கரமாக ஃபெரோஷியஸ்வா இல்லையா, அப்படி ஒரு கோபத்தோட சத்தியம் அந்த ராமர் சேதுவை பார்த்துட்டு இருப்பார். யாரும் ஒன்றும் பண்ணிடப்படாது. நிஜமாவே அந்த ராத்திரியில அந்த இருட்டுக்கு நடுவில் அந்த ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காட்டும் போது பார்க்கணும், நிஜமாவே ஒரு பயம் வந்துடும். ஒரு பக்கம் சமுத்திரம் அலை அடிக்கும், அந்த இருட்டு கரெக்டாக அந்த கரையோரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதி, கண்கள் பார்க்கணும். ஒரு பயம் யாராவது ராமசேதுல கை வச்சு பாருங்கூடா. அதனாலதான் தேமேனு விட்டுட்டா ராமசேது விஷயத்தையே யாரும் தொடரவில்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் ரட்சகனா இருந்துட்டு இருக்கார் ராமர் சேதுக்கு. அந்த ராம சேதுக்கு அத்தனை பலம் அந்த ஆஞ்சநேயர். அதே மாதிரி யோக ஆஞ்சநேயர் ஒருத்தர் உண்டு. ஷோலிங்கர்னு ஒரு இடம் உண்டு, கடிகாச்சலம்னு பெயர். அரக்கோணம் பக்கத்துல கடிகாச்சலம் மெட்ராஸ் பக்கத்துல இருக்க, அங்க ஒரு 24 நிமிஷம் இருந்தா மோட்சம் கிடைச்சிடும். ஷோலிங்கர்னு பேர். அந்த இடத்துல நரசிம்மமூர்த்தியுடைய ஸ்தலம் அது. ஒரு பெரிய மலை, 1300 படி ஏறினா தான் நரசிம்மரை பார்க்க முடியும். அந்த நரசிம்மர் மலைக்கு எதிர்க்க ஒரு சின்ன மலை உண்டு, அது ஆஞ்சநேயர் மலை. இந்த நரசிம்மருக்கு நேர் எதிர்க்க நரசிம்மரும் யோகத்தில் உட்காந்துருப்பார், ஆஞ்சநேயரும் யோக மூர்த்தியாக உட்காந்துருப்பார். கையெல்லாம் அப்படி வச்சுண்டு சங்கு சக்கரத்தோடு இருப்பார் ஆஞ்சநேயர். வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் சங்கு சக்கரத்தோடு ஆஞ்சநேயர் பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல நரசிம்ம மூர்த்தியே ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்துட்டு துஷ்டாவில் நிகிரகம் பண்ண சொன்னார். அத்தனை ஆச்சரியமான ஒரு யோக மாருதினே பேர், யோகாஞ்சநேயர்னே பேர். ஷோலிங்கர் கடிகாச்சலம்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல ஆச்சனை அவ்வளோ அழகாக இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆச்சனை ஒரு அழகு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக சாத்வீகமாக ராமதாசனான ஒரு ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்துட்டார். இந்த பிள்ளையாண்டானுக்கு பரம சந்தோஷம். அழகாக சேவிச்சுட்டான். மாருதி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். பேர நீ என்னோட அம்சம்டா, நீ எதுக்கடா பயப்படுற அப்படின்னா. அவர் சொன்ன இனிமேல் பயப்பட மாட்டேன், உங்களை பிரத்யட்சமாக பார்த்துட்டேன், இனிமேல் பயம் இல்லை அப்படின்னா. உடனே ஆச்சனையர் ஆசீர்வாதம் பண்ணார். என்ன வேணும் அப்படின்னா இவர் கேட்டார். உங்களை எதுக்காக பிடிப்பேன், ராமனை பார்க்கறதுக்காக தான், எனக்கு ராம தரிசனம் வேணும் அப்படின்னா. ஆச்சனையர் இப்படி பார்த்த, ராம தரிசனமா கலியுகத்திலையா, எவ்வளவு துர்லபம் தெரியுமாடா அப்படின்னு. இந்த நாராயணன் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை பார்க்கறதான் துர்லபம், ராமனை பார்க்கறது ஒன்றும் துர்லபம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களை பார்த்தாச்சுன்னா வேற வழியில் ராமன் கிருப பண்ணி ஆகணும். அதனால தான் ஒரு குரு வேணும்னு சொல்கிறோம். ஒரு ஆச்சாரிய புருஷன் இருந்துட்டான் அப்படின்னா அவளுடைய அனுகிரகத்தை கொண்டு பகவானை நன்னா சேவிச்சிடணும், ஆச்சரியமா சேவிச்சிடணும். இப்ப எத்தனையோ பேர் பாருங்க, பத்மநாப சுவாமி கோவில்ல உற்சவம் எல்லாம் நடக்கிறது சரியா, ராஜாவுக்கு பத்மநாபருக்கு முன்னாடி போற ரைட்டு. ஆனா ராஜாவோட பழக்கம் இருக்கிற காரணத்தினாலே எங்களெல்லாம் கூட முன்னாடி விடுறோம், ராஜாவோட நாங்களும் போ, எங்களுக்கு பின்னாடி பத்மநாபர் வருவா அப்படின்னா, இந்த ராஜாவோட ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால பத்மநாபருக்கு முன்னாடி போகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லையா. அதுபோல ஆஞ்சநேயர் பிடிச்சாச்சுன்னா ராமன் நிச்சயமா கிடைச்சிருவார் அப்படின்னு இவர் சொல்ல, ஆஞ்சநேயர் சிரிச்சா, உடனே தலையில கை வச்சு உபதேசம் பண்றா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம், ராம திரையோதாக்ஷரின்னு பேருதுக்கு. எப்படி ராமநாமம் ரெண்டு எழுத்தோ, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றோம். ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்றோம், ஓம் நமோ பகவதே வாசுதேயாய துவாதசாட்சரம், அந்த மாதிரி ராம திரையோதாட்சரி மந்திரம்னு பேரு. ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணி அழகா உபதேசம் பண்றார் இவருக்கு, ராம ஆஞ்சநேயர் ஜெபிச்சிருக்க மந்திரத்தில் ஒரு உபதேசம் பண்றார், ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, 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 ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. அவ்வளவு சக்தி. இது நம்ம தட்சிண பாரதத்தில் ஃபேமஸ் ஆனது காரணம் பப்பா ராம்தாஸ் காஞ்சன்கார், அவர் தான் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம். சும்மாவே ஒவ்வொரு பிரிவாளும் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவும் தேசத்தை காப்பாற்ற எவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்கா பாருங்க. இந்த உபதேசம் பண்ணிட்டா இதையே ஜெபிச்சுடுவார், ராமர் காட்சி கொடுப்பார் அப்படின்னாரு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் நகர்ந்தார். இவர் இறுக்கி பிடிச்சுன்னு விட்டார். அதெல்லாம் ஜெபிக்கிற வரைக்கும் ஜென்மா ஸ்திரமா இருக்குமான்னு தெரியாது, எனக்கு உடனேயே ராம தரிசனம் பண்ணி வச்சுடுங்க, அப்ப ராமனை பார்த்துட்டேன்னு நல்லா நாமஜபம் வரும். இப்படி பிடிச்சுட்டார். நாங்கெல்லாம் சொல்ல நிறைய நாமஜபம் பண்ணா ராம தரிசனம் கிடைக்கும்னா, அவர் புத்திசாலி நாராயணன், அது வரைக்கும் அவருக்கு நாராயணன் தான் பேர். நாராயணன் சொல்லிட்டார், நீங்க ஒரு தடவை ராம தரிசனம் காட்டி விடுங்கள, அப்புறம் அதை பத்தியே பேசிட்டு இருப்போம், ஒரு விஷயம் தெரிஞ்சுடுத்தோ ரசிச்சுட்டோம் அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு விட மாட்டோம் இல்லையா. பட்டலாண்டத்தில் எங்க சேவை நன்னா இருக்கும், எங்க காரவட நன்னா இருக்கும், ஒருட்டி ரசிச்சு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நன்னா தெரியறதோன்னு இந்த ஊர் அது நன்னா இருக்கும், அந்த ஊர் அண்ணா இருக்கும். அம்பலப்புழா கிருஷ்ணனை விட எதிராக ஃபேமஸ்னா பால் பாயசம் தானே ஃபேமஸ். வேற அம்பலப்புழா போயிருக்காருன்னா நான் சொன்னேன் ஒரு தடவை அம்பலப்புழா போனேன் அப்படின்னு, பால் பாயசம் சாப்பிட்டேடா கிருஷ்ணனை பார்த்தேலாம் கேட்கலங்க, நான் சந்து போனேன். அப்பதான் முதல் தடவை அம்பலப்புழா போயிருக்கேன், கிருஷ்ணனை பார்த்து மேனிசிலிருந்து வந்தேன், ஒருத்தர்கிட்ட சொன்ன மாதிரி அம்பலப்புழா போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஊருக்கு போய் சொன்னால், அவர் கேரளாக்காரர், பாயசம் சாப்பிட்டேலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு. நான் கேட்டேன், ஏன் கிருஷ்ணன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க மாட்டாரா அப்படின்னு ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரசிச்சுட்டோம் அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா அது நல்ல ருச்சியாக கிடச்சிடும். அதனால நல்ல அழகாதி பிரியம் வந்துடும். ஆஞ்சநேயர் சிரிச்சா, நீ ரொம்ப சமர்த்தண்டா வயலை அப்படின்னு விட்டான். அங்கேருந்து தான் சமர்த்த ராமதாசன் பேரு, அது வரைக்கும் நாராயணன் தான் ரொம்ப சமர்த்தரா பயலனி சமர்த்தன் அப்படின்னு விட்டான். உடனே ஐஷிண்டு போறார், நேர பஞ்சவடிக்கு ஐஷிண்டு போறார். போற வழியெல்லாம் அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டே போறார். சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார் இந்த ஜனங்களுடைய துக்கம், இந்த முஸ்லீம்களுடைய அவளுடைய பண்ற அத்தகாசங்கள், நல்ல ஸ்வதர்மம் படுற பாடு, ஜனங்களுக்கு எல்லாம் மனசுல நம்பிக்கை போய் என்னமோ வாழ்ந்துருக்க ஜீவிதமே பாரமா போயிருக்கு. அப்ப அவர் பார்த்தார், ஆஞ்சநேயரை பார்த்து கிட்ட ஜனங்கள்லாம் அப்படி படாத பாடுபடுறாளே, இந்த தேசம் இத்தனை பாடுபடுறது, இதெல்லாம் எப்படி உத்தாரணம் பண்றது அப்படின்னு கேட்டார். தான் நன்னா இருக்கணும் ராம தரிசனம் பண்ணணும்ன்றதை விட இவ்வளவு ஜனங்கள் படாத பாடுபடுறாளே, இந்த ஜனங்களுடைய துக்கம் எப்படி நாசமாகும்னு ஒரு கேள்வி அதானே வேணும். சவணகாத ரிஷிகள்லாம் சூத பௌராணிகிட்ட அப்படிதானே கேட்கிறான், கலியுக ஜனங்கள்லாம் மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக ராயேன அல்பாயுஷக சவ்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையோ கேட்கறா இல்லையா? தங்களுக்காகவா கேட்டா? எங்களுக்கு கேட்கணும்னு ஆசை சொல்லலையா? ஜனங்கள் நல்லபடியா இருக்கணுமே, ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு பொழுதுதான் பாகவதம் சொல்றார். அந்த மாதிரி இவர் கேட்டுட்டார், இந்த சமர்த்த ராமதாசர் கேட்டுட்டார், என்ன பண்றது இந்த சாம்ராஜ்யம் இப்படி படாத பாடுபடுறது, இந்து ஜனங்கள் படாத பாடுபடுறாளே, இதெல்லாம் நீர் சரி பண்ணப்படாதா, நீர் தான் அவ்வளவு நீ ராம பக்தன் ஆசை அப்படின்னு ஆசனைய சிரிச்சா. ஜனங்களுக்கு பக்தி வந்துடுத்து நம்பிக்கை வந்துடுத்துனா போதுமே அப்படின்னு உடனே சமர்த்த ராமதாசர் கேட்டா, கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு உடனே ஆசனையை சிரிச்சா, அதான் கொடுத்துட்டேனே உங்ககிட்ட அப்படின்னு. இவர் என்கிட்ட என்ன கொடுத்தேன்னா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு உபதேசம் பண்ணிட்டேனே, இதை விட ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் வேணுமா? கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தம், இதை விட பிரிச்சு வேணுமா? ஜனங்களுக்கெல்லாம் அந்த நாமத்தை சொல்லி கொடு, இந்த நாமத்தை பிரச்சாரம் பண்ணு, ஜனங்கள் எல்லாம் பக்தியில இழுத்துண்டு வா, எல்லாருக்கும் இந்த தர்மத்தினுடைய பலத்தை சொல்லு, தானா தைரியம் வரும், அவாவா மனசுல நம்பிக்கை வரும், அவாவாளுக்கு அவநம்பிக்கை மாறும், அப்ப ஜெயிச்சிருவா. இவ்வளவுதான் ரகசியம், எத் பாவம் தத் பவதி. இந்த மனசுல பாவம் மாறணும். நம்ம எல்லாருமே திருமணத்தில் நான் பல பேரை நான் பார்த்துருக்கேன், அம்மாக்கள்லாம் சொல்ல பிள்ளை படாத பாடுபடுறான், ஆதிகார உடம்பே முடியல, குழந்தைக்கு ப்ரமோஷனே கிடைக்கல, பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறான். நீங்கள் புலம்புறதுனாலேயோ வருத்தப்படுறதுனாலேயோ துக்கம் மாறாது, ஜாஸ்தி தான் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துக்கத்தை பல பேர்கிட்ட சொன்னால் ஜாஸ்தி தான் ஆகும், குறையெல்லாம் குறையாது. சுவாமியிடத்தில் பிரார்த்தனை பண்ணால் மாறும். சுனீதி பிரார்த்திச்சுக்கிறான் இல்லையா, பிரபு இந்த குழந்தைக்கு நல்லபடியாக பக்தியை கொடு, இவன் ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணால், நாரதர் வந்தார் உபதேசம் பண்ணால், அஞ்சு வயசு பிள்ளை துருவன் அஞ்சு மாதத்தில் சுவாமியை பார்த்துட்டு ஜெயிச்சு காட்டிட்டான். மடியில் உட்காரப்படாதுன்னு துரத்தின அப்பா அம்மாவே அந்த சுனீதி சுரீச்சியே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டான். அப்போ பக்தி, நாமஜபம், பகவத் தியானம், இதுதான் வியாதி கஷ்டம் பிரச்சனைகளை மாற்றுமே ஒழிய உங்களுடைய ஐயோ பாவம் இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நாயை கூப்பிட்றது வேணா யூஸ் பண்ணிக்கணும். பாவப்படாத பாடுபடுறா, இது யார் கேட்டா? நீங்க படாத பாடுபடுறான் சொல்றதுனால பாவம் மாறிபட போறதா? ஒன்றும் கிடையாது. அதை விட அவளுக்காக பிரார்த்திச்சிருந்தேன்னா, நாமஜபம் பண்ணேன்னா, இதுதான் தர்மம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சும்மா வந்து எல்லாருக்கும் நீங்க நல்லவான்னு பேர் வாங்கறதுக்காக பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு, எத்தனை சங்கடப்படுறா. யார் கேட்டா? உங்களுடைய கருணையெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவளை ஆத்து கூட்டு சாப்பாடு போட போறீங்களா? இல்லாட்டி ஆற்று வாசல் வந்து நிற்கிற வாழ்க்கை எங்காவது தங்கிக்கணும்னு சொல்ல தான் போறீங்களா? இல்லாட்டி ஒரு 1000 ரூபாய் எடுத்து பிச்சைக்காரங்களுக்கு போட தான் போறீங்களா? 1 ரூபாய்க்கு 1 மணி நேரம் யோசிப்போம் போடுறதுக்கு, அப்புறம் என்னதுக்கு? அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. பக்தி, நாமஜபம், பகவத் தியானம், இது ஒன்று தான் மாற்றும். அடுத்த வாழ்க்கை இறக்கம்ன்றது ஹிருதயத்துக்குள்ளேந்து வரணும். ஜடபரதரே இறக்கப்பட்டாரே ஒழிய இது நன்னா இருக்குன்னு பிரார்த்திச்சிருந்தாரோ அவரும் பிழைச்சிருப்பார், மானும் நன்னா இருந்திருக்கும், ரெண்டுத்தையும் எடுத்தார் ஜடபரதர். அச்சோ அந்த மான் நல்லபடியா கிருபை பண்ணுப்பா சுவாமின்னா, அது அப்பயே மோட்சம் அடைஞ்சு இவருக்கும் தொந்தரவு இல்லாம அதுவும் நல்ல கதி அடைஞ்சிருக்கும், ரெண்டுத்தையும் எடுத்துட்டார். பக்தி, நாமஜபம், அது முக்கியமா பண்ணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உங்க ஆத்துக்கா இருந்தாலும் சரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, பந்துக்களுக்கா இருந்தாலும் சரி, ஊர் கோவில் விஷயமா இருந்தாலும் சரி, தேசம் நன்னாகனாலும் சரி, நாமஜபம், பக்தி, தியானம், ஸ்ரத்தை, நம்பிக்கை, இது ஒண்ணுதான் மாற்றும் சொல்லிட்டார் ஆசனையர். நீ இந்த நாமத்தை லோகத்துல பிரச்சாரம் பண்ணு, ஜனங்களிடத்தை கொண்டு போய் சேரு, நடக்கும்னுட்டார். புரிஞ்சு போயிடுத்து. சமர்த்த ராமதாசருக்கு தான் வந்த காரியம் ஜனங்களுக்கு பக்தியை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்துட்டோன்னா தேசம் ஜெயிச்சிடும். எல்லார் மனசுலையும் நினச்சிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த காரியம் நடந்துடும். எல்லார் மனசுலையும் நினைக்கணும், நினச்சா தான் நடக்கும். அத்தனை பேர் நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பலம் உண்டு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். இப்போ எல்லாரும் நினைச்சோம் ராஜ்யம் மாறித்தான் இல்லையா, எல்லாரும் நினைச்சோம் அவ்வளோதான், இது மாறினது ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சரிபட்டு வரலன்னு அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் வந்தது, ராஜ்யம் மாறித்தா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே கார்பரேஷன் சண்டை போடுறது, கவர்மெண்ட் சண்டை போடுறது, அவா ஒத்து வரலை, குப்பை எடுக்கல, நீங்கள் 1 வருஷம் 5 வருஷம் கூட புலம்பின்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது மாறணும்னு நினைக்கணும். அந்த புத்தி உள்ளுக்குள்ள புத்தி பாவம் மாறிச்சுனா எல்லாம் மாறும். இது வாழ்க்கை முதற்கொண்டு உங்கள் குடும்பம் முதற்கொண்டு எல்லாமே மாறும். அதுக்கு தான் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பிரஹல்லாதன்னா பாகவதம் ராமாயணம் திரும்ப திரும்ப சொல்கிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பரதன் தைரியமாக, அண்ணா நீங்கள் வர வரைக்கும் நான் இருப்பேன், நீங்கள் வந்தே ஆகணும், 14வது வருஷம் நீங்கள் வந்தே ஆகணும்னா சுவாமி வந்தா நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்தி ஸ்ரத்தை தான் ராமன் என்னை ஏற்று பாரு, விபீஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சரணாகதி பண்ணார் பாருங்க, சுவாமி ஏற்றுனுட்டார். ராமநாமத்தினாலே நான் சீதையை கண்டுபிடிப்பேன் கிளம்பினான், கண்டுபிடிச்சார் ஆஞ்சநேயமூர்த்தி. அப்ப முடியும், முதல்ல அது முடியும், பகவத் கிருப்பையினாலே நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரணும். அப்ப மனசு புத்தி சரீரம் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பண்ணும். இங்க உபன்யாசம் கேட்கணும்னு மனசுல அந்த தீவிரம் இருந்தா தான் வரத்துக்கான எல்லா வழியும் கிடைக்கும். போகணும், எனக்கு மனசு அங்கதான் இருக்கு. நிறைய பேர் எங்க வசனம் பேசுவார், மனசு அங்கதான் இருக்கு, அதுல உடம்பையும் கொண்டு அங்க வச்சிருங்க பரவாயில்ல, மனசை மட்டும் இங்க கொடுத்து பிரயோஜனம் இல்லை, உடம்பையும் கொண்டு வந்து ரெண்டு மணி நேரம் கொடுத்துருங்க, தப்பு இல்லை தேமேன் அப்படின்னு. இது சும்மா வசனம் பேசி பிரயோஜனம், நம்ம நல்லா வசனம் பேச கத்துனுட்டோம், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வசனம் பேச கத்துனுட்டோம். 14 கோவிலுக்கு போகல, ஆனா போகணும் ஆசையா இருக்கு, ரொம்ப நினைச்சுட்டு இருக்க, சமயமே வாய்க்கல. அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக பகவான் வந்து லெட்டர் போட்டு நீ கட்டாயம் வந்துடுன்னு ஈவினிங் 6:30 to 7 உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீ கட்டாயம் வந்துடணும். SMS இல்லை நீ ட்ரங்க் கால்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சுவாமி திருவனந்தபுரத்தை வச்சுட்டா, கூப்பிட்ற தூரத்தை வச்சிருக்கா, டைம் கொடுத்துருக்காரு, கோவிலுக்கு போயிடும். இவனுக்கு மேலே வேற என்ன பண்ணணும்? சுவாமி அதுக்கு வந்து கையை பிடிச்சி ஐஷன் போக முடியும். பக்கத்தை கூப்பிட்ற தூரத்தை வச்சிருக்கானாலே நீ என்னை பார்க்கறதுக்காக தான் உன் இங்கே வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம், அந்த பாவம் சித்திக்கணும். அவருக்கு புரிஞ்ச பொழுது உடனே எந்தெந்த ஊர் வழியாலெல்லாம் போகிறாளோ அந்த ஊர் வழியாலெல்லாம் ஆஞ்சநேயரும் இந்த சமர்த்த ராமதாசரும் ஜோர இந்த ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வந்துடுத்து. இந்த நாம ஜபம், ஏன்னா ராமநாமத்துக்கு அத்தனை பலம் உண்டு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென் இரண்டெழுத்தினால்னு சொல்றான் கம்பன். சொல்றார் நன்மை தீமை எல்லாம் அழகா சரியாகும், ஜோராயிடும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, என்னெல்லாம் நல்லது உண்டோ என்னெல்லாம் செல்வம் வேணுமோ அத்தனையும் கொடுத்துடும். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, பிராரப்தம் பாவம் எல்லாம் போயிடும், ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, ஜனன மரண சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றிடும், இம்மையே ராமவென் இரண்டெழுத்தினார். ராமான்ற சப்தம் எல்லாத்தையும் தரும் சார். அதனாலதான் அவ்வளவு ராமா 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 ஜபிக்கணும் அப்படின்னா அவ்வளவு வசதி ராமநாமம். அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கா. ஜனங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், ஆச்சநேயர் ஒரு பிராமண வேஷம், இந்த பையனும் ஒரு பிராமணன், ரெண்டு பேரும் யாரோ குருவும் சிஷ்யனும் எல்லாம் நினைச்சிருக்கு. ஆனா ஸ்வயம் ஆஞ்சநேயரும் சமர்த்த ராமதாசும் அவள்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கா, அழகா பல ஊர்கள் போறா, இப்படியே பஜனை பண்ணிட்டு நேர பஞ்சவட்டிக்கு போறா. ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், ராமனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் பஞ்சவட்டி. அழகா அந்த பஞ்சவட்டி போறா, அங்க ராமனுடைய சன்னிதானம் பூஜை எல்லாம் நடக்கிறது, ஜோர எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்தா, கதரெல்லாம் சாத்திட்டு பட்டர் எல்லாம் போயாச்சு. ஆஞ்சநேயரும் இந்த நாராயண சமர்த்த ராமதாசனுமா அங்க இருக்கா. எல்லாரும் போன பிறகு ஆஞ்சநேயர் கோவில் கதவை திறக்கிறார், திறந்தார், அழகா பகவான் திருவடியில் விழுந்தார், பகவான் திருவடி இருக்கி படிச்சிருந்தார், பிரபோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னார். அடுத்த க்ஷணம் ராமன் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான், லக்ஷ்மண மூர்த்தியோட சீதா சமேதனாக பிரபு காட்சி கொடுத்துட்டார். ஆஞ்சநேயர் அப்படியே மேனி எல்லாம் சிலிருக்கிறது, ராமா 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 ராமா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம். யாரோ ராமா சொன்னாலே அழுவார்னா, இவர் ராமா சொன்னா அழமாட்டாரா? நமக்கு யார் சொன்னாலும் அழுக வருது, நம்ம சொன்னாலும் அழகிறது வரணும். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தன் பகவான் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் தகதகதகன் ஜொலிக்கிறார் ராமன், ஆச்சரியமா பார்க்கிறார் பிரபோ அப்படிங்கிறார். ராமன் கேட்டா, ஆஞ்சநேயா எங்க சேது, ராம் சேது விட்டு இந்த பக்கம் எங்க வந்த பஞ்சவட்டிக்கு உன்னை யார் வர சொன்னா? உனக்கு டியூட்டி நான் அப்பாயின்ட் பண்ணிருக்கிறதே ராம் சேது பாத்துக்கிறதுக்கு தான், அதை விட்டு இங்கடா வந்தாய். இந்த நாராயணனுக்கு குரல் மட்டும் கேட்கறது, ராமன் பேசுற சப்தம் அதுவே ரொம்ப அழகா இருக்கும். ராமன் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்கும். வால்மீகி ஸ்ரீமான் அப்படின்றா, வால்மீகி சொல்லும் போது சொல்றார் ராமன் சிறப்பே பேசுறது அழகா இருக்கும், ஆனா அவளை பார்க்கும்பொழுது அழகா இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஒழுங்கா இருக்காது. ராமன் பேசுறதும் அழகா இருக்கான், அவனுடைய எக்ஸ்பிரஷனும் அழகா இருக்கான். எப்படின்னா பூ மலர்றா போல உதடு மலர்றதான் வாக்மீ ஸ்ரீமான் அப்படிங்கிற. இந்த வாயை திறக்கிறது ஒரு தாமரை மலர்றா போல இருக்கான், திறந்து திறந்து மூட வச்சோ எப்படி பேசுறான், அந்த வாய்க்குள்ள எங்கே அந்த சப்தம் வர்றது, அந்த ஏற்ற இறக்கம், இந்த வேதம் நன்னா ஜபிக்கிறவாளுக்கு தான் அந்த ஏத்த இறக்கம்லாம் நன்னா வரும். சாமவேதம்லாம் நன்னா தெரிஞ்சுடுத்துனா அவ பேசும் பொழுதே ஒரு மியூசிக்கல் டச்சோட தான் இருக்கும், நன்னா அவ பேசுறதே ஒரு சங்கீத துவனியோட தான் இருக்குமா. அந்த மாதிரி ஒரு நளினம் உண்டு, ஒரு அழகு உண்டு. அதுவும் ராமன் பேசுறார், சப்தம் கேட்கறது அப்படியே மயங்கிறார், கண்களில் கண்ணீர் வழியறது. ஐயோ சப்தம் கேட்கறதே சுவாமியை பார்க்க முடியல. சப்தம் கேட்கறதே பரமசுகம், பத்மநாபர் பேசுறதை கேட்கணும், அவ்வளவு அழகா இருக்கும். அத்தனை அப்படி ஒரு ராஜ கம்பீரம் உண்டு பெருமாள். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு கம்பீரம் உண்டு, ஒரு காம்பீரியம். ராமனா பேசும் பொழுது சக்கரவர்த்தியாகவே பேசுவார், கிருஷ்ணனா பேசும்பொழுது திருடன் மாதிரியே பேசுவார், மாட்டுக்காரன் மாதிரியே பகவான் பேசுவான், நரசிம்மனா வரும்பொழுது கர்ஜனை தான், வராகமா வரும்பொழுது பேச்சே வேறதான், இந்த பிராமணனா வரும்பொழுது வாமணனா வரும்பொழுது ஐயோ பாவம். அதனாலதான் ஏமாந்து போயிட்டான் மகாபலி. நிலம்மாவலி மூவடி மகாபலி, ஒரே மூணே மூணு அடி குறை. அது கெஞ்சுறதை பார்த்து அச்சோ என்னமா கேட்கறது, கதை வேற, இது கேட்ட அளவு வேற, அளந்த அளவு வேற. ஆனா கேட்கறத பார்த்தே மயங்கி போயிட்டான் மகாபலி சக்கரவர்த்தி. ராமன் காம்பீரியமா, என்ன ஆச்சனையா, உனக்கு டியூட்டி ராமர் சேர்த்துக்கிட்டா இங்க வந்து என்னடா பண்றான்னு. இல்ல பிரபு, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பையன் வந்திருக்கான், உங்களை பார்க்கணும்னு சொல்றான், அதுக்காக ஐஷன் வந்திருக்கேன். ராமன் சிரிச்சார், என்ன கர்மயோகம் பண்ணிருக்கானா, பக்தி யோகம் பண்ணிருக்கானா, ஞான யோகம் பண்ணிருக்கானா, என்ன அருகதை இருக்கு அவனுக்கு நான் காட்சி கொடுக்க அப்படின்னார். ஆச்சனையர் சிரிச்சார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் அது போதாதா சுவாமி. பகவான் சிரிச்சா, நீ பாட்டுக்கு வேண்டப்பட்டவன் வேண்டப்பட்டவன் எல்லாரையும் கொண்டு வந்துடுற, தகுதி இருக்கோ இல்லை எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வேண்டிய, என்னடா வேலை இது அப்படின்னார். பிரபு வேற என்ன பண்ண முடியும், நீர் கருணாசாகரன், உண்மை போல ஒரு கலியுக வரதம் உண்டோ அப்படின்னார். பகவான் சிரிச்சா, நான் திரேதாயுக வரதன், கலியுக வரதன் இல்லைன்னு. இவர் சிரிச்சார், பேதாயுகமோ துவாபரயுகமோ நீர் எந்த யுகமா இருந்தாலும் நீர் வரதன் தான் அப்படின்னு. உடனே பகவான் சிரிச்சான், அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 13 கோடி ராமநாமம் ஜபிக்க சொல்லு, அப்புறம் காட்சி தரேன். 13 கோடியும் போடு அழ ஆரம்பிச்சுட்டார் சமர்த்த ராமதாசர். 13 கோடியா ராமா, 13 கோடி ராமா, 13 கோடி ராமா, 13 கோடி ராமான்னு கத்தினார். ஆஞ்சநேயர் சிரிச்சார், ஓ பார்த்தாடா 39 கோடி சொல்லிட்டான் அப்படின்ட்டார். 13 கோடி ராமா, 13 கோடி ராமா, 13 கோடி ராமா. ஏன்னா ராமா 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 3 தடவை சொன்னாலே சகஸ்ரநாமத்துக்கு சமம். இவர் 13 கோடி ராமாவா, 13 கோடி ராமாவா, 13 கோடி ராமாவான்னு 3 தடவை சொன்னோன்னு அவர் பயந்து போய் சொன்னார், 13 கோடி என்றைக்கு சொல்லி முடிக்கிறதுன்னு. உடனே ஆஞ்சநேயர் பார்த்தார், பிரபு 39 கோடி ராமநாமத்தை சொல்லிட்டார் அப்படின்னு. உடனே ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் சொல்லிச்சார், நீயும் சமர்த்தன், ஆனால் அதை விட சமர்த்தன்னுட்டார். ரெண்டு பேரும் அக்னாலஜ் பண்ணிட்டாப்ப. உடனே பகவான் சிரிச்சா, சரின்னு பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான். ஜொலிக்கிறான், அந்த கையில கோதண்டம் வச்சிருக்கிற அழகு, தோல் அம்பரா தூணி வச்சிருக்கிற அழகு, நல்ல புஜபல பராக்கிரமம், இந்த 6 பேக் சொல்றாரு, அதெல்லாம் ராமனுக்கு சத்லாசா உண்டு. பக்கத்துல லக்ஷ்மண மூர்த்தி, சீதா மாதா, பல 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 பலன்னு ஜொலிக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். ஜம்முன்னு இருக்கார், அந்த கண்களும் அந்த கைகளும் பல 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 பாதுகையும், அதுவும் ஜெகஜோதியா இருக்கார் சுவாமி. மயங்கி போயிட்டார், திருவடியில விழுந்தா சேவிச்சா. பகவான் சிரிச்சான், தலைமையில கையை வச்சு ஆசிர்வார். முதல்ல பகவானோட குரலை கேட்டார், அடுத்து பகவானோட தரிசனத்தை அனுபவிச்சார். இப்ப பகவான் மேல கையை வச்சு ஆசிர்வார். பகவான் மட்டும் இல்ல, தாயாரம் வச்சுட்டா, லக்ஷ்மணன் ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டா, 3 பேரோட ஆசீர்வாதம் ஒன்னா சேர்ந்து கிடைச்சது. பகவான் பார்த்தா, நீ மகா சமர்த்தந்தா அப்படின்னு உடனே இவர் அடியேன் ராமதாசன்னு சொன்னார், சமர்த்த ராமதாஸ். அப்படி அடுத்து பகவான் சொன்னான், லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக நீ வந்திருக்காய், இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், லோக ஜனங்களுக்கு தேச ஜனங்களுக்கு இந்த ராம திரையோதாட்சரிய உபதேசம் பண்ணு, எல்லா இடங்கள்லையும் பக்தி பிரச்சாரம் பண்ணு, ஜகத்தை மாத்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிட்டார். ஆஞ்சநேயர் பார்த்தா, இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டா, ராமதாசா ஜெயிச்சு வா, ஜெயிச்சு காட்டு, ஹிந்து தர்மம் ஜெயிக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அவர் சொன்னார், இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, நான் ராம் சேது காவல் காக்க போனோம்னு அவர் கிளம்பி போயிட்டார். ராமதாசர் பார்த்தார், உட்கார்ந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நிறைய இடங்கள்ல தியானம் பண்ணார் ராமதாசர். இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்ற இந்த ராம திரையோதாட்சரியை நன்னா ஜபிக்கிறார். ஜபிச்சு 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 உரு ஏறது, நன்னா ஜபிப்பார் இவர். அப்படியே அந்த மக்னம் ஆயிடுறார். இப்போ பகவானே அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறான், ஹே ராம் சமர்த்த ராமதாசா, ஜனங்களுக்கு பக்தியை புகட்டு, ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடு அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பண்றார், காட்டுக்குள்ளேருந்து வெளில வரார். வெளியில வந்து கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பகவன் நாமத்தை சொல்றார், ராமாயணத்தை உபதேசம் பண்றார். எவ்வளவோ கஷ்டங்கள் ராமனுக்கு வந்திருக்கு, ராமன் எல்லாத்தையும் ஜெயிச்சார். அந்த மாதிரி நாமும் ஜெயிக்க முடியும், கஷ்டப்படாதவா யாரும் கிடையாது. நன்னா ஞாபகம், நம்ம எல்லாருக்கும் ஒரு அகம்பாவம் உண்டு, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவா யாரும் இல்லை. நான் சின்ன வயசுல அப்படி கஷ்டப்பட்டேன், மாமியார் அந்த படாத பாடுபடுத்தினா ஆபீஸ்ல டார்ச்சர் பண்றா, கடைசியில் எல்லாம் பண்றது நம்ம. ஆனா பழியெல்லாம் அடுத்ததா மேல போட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரே காரணம் நாம தான். நன்னா ஞாபகம், ஆண்டாள் சொல்றா நானே தான் ஆயிடுக. நம்ம என்னெல்லாம் துக்கம் அனுபவிக்கிறோமோ அத்தனைக்கும் ஒரே காரணம் நாம தான். ஏன்னா பூர்வ ஜென்ம கர்ம வினையோடைய பலம்தான். யாரும் பர்பஸ்ஃபுல்லா நம்மளை கஷ்டப்படுத்த போறதே கிடையாது. நான் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு கப்பல், ஒரு வயசான தம்பதியர், அவ வாக்கிங் போயிட்டு இருந்தா, ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருந்தா, ஒருத்தர் ரோடு அப்படி கிராஸ் பண்றான், இதற்க வேகமா வண்டி வர்றது. இவ பார்த்து சொன்னா, ஐயோ மேல வண்டி இடிக்க போறது பாவம் அப்படின்னா. அவனை வண்டியும் இடிச்சது, வண்டி இடிச்சவன் பறந்து போய் இவா மேலேயே வந்து விழுந்தான். என்னது சொல்றது, இவ அவனை பார்த்து பாவப்பட்டு இருக்கா, அந்த வண்டி இடிச்சு அவன் வந்து இவ மேல விழுந்து, இவர் ஒரு கட்டரில் விழ, ஒரு சாக்கடையில் விழ, ஒரு மனைவியும் விழ, இவருக்கு எலும்பு முறிஞ்சது, ஒரு மனைவி கெலும்பு முடி, ரெண்டு பேரும் கூட ஆசிரியர் பண்ணியாச்சு. அவனை பார்த்து இவா பாவம் பார்த்துட்டு இருக்கான். அங்கேருந்து பறந்து வந்து விழுந்து அவனுக்கு ஒன்றும் அடி வாங்கலை. இவன் பார்த்துட்டு இருந்த பிறகு இவா மேல அவன் விழுந்து அடி வாங்கினான். அப்ப யார் அவனை குற்றம் சொல்ல முடியுமா? பிராரப்த கர்மா. நன்னா ஞாபகம், நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்பொழுதுமே பகவத் தியானம் பண்ணணும், நம்பிக்கையோடு இருக்கணும், ஜெயிச்சு காட்டணும். நாம தான் கஷ்டப்படணும் நினைக்கப்பட, ஏன்னா யுதிஷ்டனே அப்படி நினைக்கிறார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி கஷ்டப்பட்ட யாராவது உண்டா அப்படின்ற வனவாசத்துக்கு போகும்பொழுது அப்ப அவரோட குரு சொல்றார், ரொம்ப தான் அழட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் தான் சொல்றார். ராமாயணம் கேட்ட யுதிஷ்டன் சார், நானே பரவாயில்ல, நானா சூதாடி வீணா போய் தான் ராஜ்யத்தை இழந்தேன். ராமனுக்கு ராஜ்யம் விதிக்கப்பட்டு இருந்து கூட போஸ்ட்போன் ஆயிடுது. சத்தியம் பெரியவாள்லாம் சொல்றா, வாழ்க்கையில எது எப்படி நடக்கும்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்றா. ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணது தசரத சக்கரவர்த்தி, பெரிய பெரிய அசுரனெல்லாம் ஜெயிச்சவர், ஸ்வயம் பரமபிதாவோட பிதா. நாள் குறிச்சது வசிஷ்டர், சாதாரணப்பட்டவர்கள் அவரெல்லாம் நாள் குறிச்சா தப்பவே கூடாது. ஸ்வயம் பட்டாபிஷேகம் ராமச்சந்திர மூர்த்திக்கு, பரமபுருஷனுக்கு, இதுவே 14 வருஷம் போஸ்ட்போன் ஆயிடுத்துன்றார். அப்ப நம்ம கதைக்கெல்லாம் ஏதோ நினைச்சது நடந்தா அகோபாகியம், அகோபாகியம் ஏதோ நடக்கிறதா பெரிய கிருப்பை, நடக்கலையா அது அதை விட பெரிய கிருப்பை. நன்னா ஞாபகம், எல்லாம் நன்மைக்கே, காரணம் இல்லாம ஒரு காரியம் லோகத்துல நடக்கா. அதனால என்ன வர்றதோ எப்படி வர்றதோ ஏத்துக்கோங்க. சமர்த்த ராமதாசர் சொன்னார், தைரியமா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ, மனசு விட்டு போகாதீங்க, பகவன் நாமத்தை ஜபிங்கோ, பகவான் வழி காட்டுவான். ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காகவும் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் நான் அவதாரம் பண்ணுவேன் சுவாமி வாக்கு கொடுத்துருக்க. அப்ப சுவாமி வரல அப்படின்னா நம்ம சாது ஆகலைன்னு அர்த்தம். பரித்ராணாய சாதுனா, நம்ம சாது ஆகணும். சாதுக்கு லட்சணம் எதுனா பக்தி பண்ணணும், தெய்வத்தை நம்பணும். என் சுவாமி என்னுடைய ரட்சகன், என்னை கைவிட மாட்டார்னு பூரண விசுவாசம் இருந்தால் சுவாமி வருவார். அந்த மாதிரி அழகா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். ஜனங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வரது, ராமாயணம் காலக்ஷேபம் இதெல்லாம் மறந்து போன ஒரு காலகட்டம். அப்ப இவர் திரும்பியும் எல்லாம் ரிலைவ் பண்றார். அழகா திரும்ப ராமாயணத்தை சொல்லி ராமாயண ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண வச்சு அழகா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் யோகாபியாசம் சொல்லி கொடுத்து, பாடி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்டா, நன்னா தெம்பா இருந்தா, உடம்பு தெம்பா இருந்தாலே மனசு தெம்பா இருக்கும். இதை தான் விவேகானந்தர் பின்னாடி சொன்னார், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட்னுலாம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது சமர்த்த ராமதாசர். எல்லாருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, ஜாலியா இருங்கோ, தெம்பா இருங்கோ, உடம்பு தெம்பா இருந்தாலே மனசு தெம்பா இருக்கும். சரீரம் பகவான் அடையிறதுக்கு பிராதான்யமான ஒரு சாதனம், இதை நன்னா வச்சுக்க வேண்டியது நம்முடைய தர்மம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து அவளுக்கு சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுத்து அவள் உடம்பை பலமாக்கி, இப்போ அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா, உடம்பு நன்னா வச்சுக்கிற இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஆஞ்சநேயமூர்த்தி தான். உடம்பு நல்ல பலவான், ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு இன்னைக்கும் பாருங்க அந்த குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாமியானா ரெண்டு பேர் தான், முதல்ல ஆஞ்சநேய மூர்த்தி வருவார், ரெண்டாவது பிள்ளையார் வருவார். இவா ரெண்டு பேர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மூஞ்சி, ஒன்று குரங்கு மூஞ்சி, ஒன்று யானை மூஞ்சி. மற்ற மூஞ்சி எல்லாம் கலர்லாம் பார்க்கணும், அவள் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கான்னு பார்க்கணும், கையில் சூளம் இருக்கான்னு பார்க்கணும், தலையில் சந்திரன் இருக்கா பார்க்கணும், சங்கு சக்கரம் இருக்கான்னு பார்க்கணும். இவர் ஊருக்கு தகுந்த மாதிரி வேஷம் வேறு, ராமனும் பெருமாள் தான், கிருஷ்ணனும் பெருமாள் தான், வாமனனும் பெருமாள் தான், இதுவே பெரிய கன்ஃபியூஷன் நமக்கு. இந்த நரசிம்மன் வேறு, இந்த தொந்தரவே இல்லாத ரெண்டு சாமி யாருன்னா, ஒன்று பிள்ளையார் நல்லவர், பிள்ளை யாருன்னு கேட்டுன்னு போயிட்டு இருக்கான், இன்னொரு பிள்ளை குரங்கு. அதனால் எல்லா குழந்தைகளும் பாருங்க, அந்த குரங்கு அப்படின்னா அவ்வளோ வசதி, அத்தானா ஒரு ஆசை, அவ்வளவு சிரேஷ்டம். இந்த பால் ஹனுமான், அந்த குழந்தைகள்லாம் பாருங்க, பால் ஹனுமான் சிக்கரை வச்சுட்டு தான் ஓடி இருக்கு. பால் ஹனுமான், சோட்டா பீம், இதெல்லாம் தான் அவளுக்குலாம் பலவான். எல்லா குழந்தைகளும் சோட்டா பீம், சோட்டா பீம், சோட்டா பீம். இந்த ஆம்பளை பசங்க எல்லாம் சோட்டா பீம் பின்னாடியே தான் அலையிறது. நம்ம மாத்த பையன் கூட சொல்கிறான், அப்பா சோட்டா பீம் அப்படின்றான். கடைக்கு போனால் எதாவது நடுறோம், சோட்டா பீம் எடுக்கிறேன். கடையில் அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, என் பிள்ளைய கடைக்கு ஆயிடுச்சுன்னு போயிருந்தேன். இப்படி பார்த்துட்டு கதை எடுத்துக்கிறேன், அப்பா எனக்கு கதை வேணும், எதுக்குடானா ஆஞ்சநேயர் மாதிரி நாலு பேர் தலையில் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொன்ன பக்கத்தால் அடிக்க வந்துருவாடா குழந்தைன்னு. எல்லாத்துக்கும் அந்த கதையை பார்த்தா அதில் இன்ஸ்பிரேஷன் ஆஞ்சநேய மூர்த்தி தான். பிரம்மச்சரியத்தில் பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஆஞ்சநேய மூர்த்தி தான். பெரிய பலமான், மனசுலேயும் சரி சரீரத்திலையும் சரி நம்பிக்கையிலையும் சரி அப்பேற்பட்ட பலம் ஆஞ்சநேய மூர்த்தி. வினய சிகாமணியும் ஆஞ்சநேய மூர்த்தி தான். ராமன் லக்ஷ்மணனுக்கு சமமான பலம் ஆஞ்சநேயருக்கு. லக்ஷ்மணனை தூக்கிட்டு போகணும்னு பார்க்குறா அசுர யுத்தத்தில், யாராலையும் தூக்க முடியல, ஆஞ்சநேயர் அசால்ட்டாக தூக்கிட்டு வர்றாரு. அப்போ தான் எல்லாரும் பயப்படுறா, அப்பா ஏன்னா லக்ஷ்மணன் ஆதிசேஷ அவதாரம், ஆதிசேஷனை பெருமாளத்தோட யாரும் தூக்க முடியாது. இப்போ குரங்கு தூக்கிட்டு வருது ஜாலியாக. ராமன் பார்க்குறான், அப்பா நீ பெரிய ஆள் தான்டா அப்பா அப்படின்னு. ராமனே அசந்து போகும்படியான ஒரு பராக்கிரமம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அதனால் என்ன பண்ணுறா, நிறைய ஆஞ்சநேயர் கோவில்களை ஸ்தாபிதம் பண்ணுறான். நீங்கள் பல இடங்களில் ஆஞ்சநேயர் கோவில்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா, பிராதானியம் முதல்ல ஆரம்பித்து வச்சது சமர்த்த ராமதாசர். அது வரைக்கும் ராமனுடைய சன்னிதி இருக்கும், அங்கே கூட ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்கும். அப்படிதான் ஆஞ்சநேயரை பிராதானியமாக கோவில்களில் கொண்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணது சமர்த்த ராமதாசர். மகாராஷ்டிராவில் நிறைய ஆஞ்சநேயருடைய கோவில்கள் உண்டு, தொட்டு 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 நிறைய ஆஞ்சநேயர் உண்டு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் சமர்த்த ராமதாசர். அவ்வளவு சிரேஷ்டம் ஆஞ்சநேய மூர்த்தி, பெரிய ஒரு உபகாரம் பண்ணியிருக்கார் நமக்கு. இன்றைக்கெல்லாம் மேசிவாக ஒரு 35 ஆஞ்சநேயர் எல்லாம் சொல்கிறாங்க, சுசீந்திரம் ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், பல இடங்களில் இன்றைக்கி ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் யாரா அப்படின்னா சமர்த்த ராமதாசர். எல்லாருக்கும் ராமன் கூட தான் நிற்பார். ஆஞ்சநேயருக்கு பிராபாண்யம் கொடுத்தது சமர்த்த ராமதாசர். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பக்தியை கொடுத்து, ஒவ்வொரு பசங்களுக்கும் பூஜையை சொல்லி கொடுத்து, சாயங்காலம் ஆயாச்சுன்னா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன் ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்து, குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் ஜிபிக்க வைக்கிற ராமஜபத்தை அவ்வளவு அழகாக ஸ்தாபிதம் பண்ணது சமர்த்த ராமதாசர். அவ்வளவு ஒவ்வொரு பிரிவாலும் ஒவ்வொரு சைத்தன்ய மகாபிரபுலாம் வீதியில் இறங்கி பஜனை பண்ணார். எல்லா ஜனங்களையும் ஒன்றா கூட்டின சமர்த்த ராமதாசர். அந்த மாதிரி இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்க்கிற, ஜாதியினாலையும் குலத்தினாலையும் பிரிஞ்சு கிடக்கிறவாளெல்லாம் நம்ம முதல்ல ஹிந்து, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேசம் வசத்தியானதுன்னு சொல்லி ராமாயண விஷயங்களை சொல்லி, ராம பிரபாவத்தை சொல்லி, ராமநாமந்தான் ராஜ்யத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி, சரியாக அந்த ராமநாமத்தை தான் காந்திஜி கையில் எடுத்திருந்தார். அந்த ராமநாமம் தான் நிஜமாகவே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ஈஸ்வர். அவர் அல்லாஹ் சொல்லுவார், நான் ஈஸ்வர் கிருஷ்ணா தேரேனாம் நான் சொல்லிடுவேன். அது மட்டும் அவங்க ஒத்துக்காரு, அவ்வளோதான். அந்த டைமில் ரகசியமாக இருந்தது ஈஸ்வர் அல்லாஹ் தேரேனாம் சபுக்கோ சன்மதி தேவ் பகவான். என்ன வார்த்தை, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அதெல்லாம் விட்டுட்டா என்னென்னையோ சொல்லிட்டு இருக்கு பைத்தியம் மாதிரி. எத்தனை வார்த்தை அது, அது சொன்னாலே நிஜமாகவே ஒரு சுகம். சபுக்கோ சபுக்கோ சன்மதி தேவ் பகவான், என்ன வார்த்தை. அந்த ஹிருதயம் இருந்தால் தான் இந்த வார்த்தை வரும், சப்கோ சன்மதி தேவ் பகவான். என்ன என்ன ஒரு பிரார்த்தனை. லோகா சமஸ்தா சிக்கினோ பவந்து, சாதாரணமாக ஹிந்தியில் சொல்லிட்டேன். பதீத பாவன சீதார், பதீத நாளைக்கு பாவனை பண்ணக்கூடிய ஒருத்தன் சீதாராம், சாதாரணப்பட்டவன் இல்லையே. அரக்கிகள் வரைக்கும் அனுக்கிரகம் பண்ணவள் சீதா மாதா, அவ்வளவு அழகு. அதனாலதான் நெஞ்சில சுட்ட போது கூட ஜெய் ஸ்ரீராம்னு வந்தது. வருமா, நமக்கெல்லாம் காலில் செருப்பு வச்சுனா அறிவு இருக்கான்னு வருது, இடியல் ஷிட் எல்லாம் வருவோம், ராம்னு மட்டும் வரமாட்டேங்கிறது. எல்லாம் அது தொலைகிறது, வர வேண்டியது பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்துடுத்து காந்திஜிக்கு அப்படின்னா, அத்தனை இருந்தால் தானே வரும், சக்தியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே வெளில வரும். மரண சமயத்துல நெஞ்சுக்கு நேர ஒருத்தர் நின்று சுடுற சமயத்துல ராம் அப்படின்னு வருது. விளையாட்டு கிடையாது. ஆனா யாரை சுட சொல்லி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெஞ்சில வேணாம், கையிலையோ உசுருக்கு பாதகம் இல்லாத ஒரு இடத்துல சுட சொல்லிட்டு சுடுற மாதிரி பாவிச்சாலே உசுறு போடு நமக்கு. அப்படிங்க ராம்லாம் வரப்போகுது. அப்ப அத்தனை வசதி அந்த ராமநாமம் அதை சொல்லி கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுமோன்றார். ஸ்திரீகளெல்லாம் கூட்டு வந்து உட்கார வைக்கிறான். அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு எல்லாம் பிராதானியங்கள் எல்லாம் சமையல் ரூம்ல இருந்தா. உங்க சொல்ற ஸ்திரீகள் வரணும் அப்படின்னு சார் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றோம். அது எப்படி ஸ்திரீகள்லாம் எப்படி வரலாம் வெளில வரலாம்னு. அப்ப அவர் சிரிக்கிறான், ஏண்டா ஸ்திரீ வயிற்றுலேயே நீ வெளில வந்திருக்க, அப்ப ஸ்திரீ வெளில வரக்கூடாதான்னு. ஸ்திரீ வயிற்றுலேருந்து நீ வந்த ஸ்ரீ துச்சம்னு சொல்ற அந்த ஸ்திரீ வயிற்றுலேருந்து தான் வெளில வந்த. ஜனனி அம்மானு கொண்டாடுறிய, எல்லாமே அம்மா பிராதமே. ஜனனி ஜென்ம பூமி சொல்ற எல்லாமே அம்மா தானே, எல்லா மாதா ஸ்வரூபம் தானே சொல்லுவோம். அப்ப அந்த மாதா வெளில வரக்கூடாது அப்படின்னா என்ன பைத்தியகாரணமா இருக்குடா? கௌசல்யா சுப்ரஜா ராமா தானே, தசரத சுப்ரஜா சொல்லப்படாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணதெல்லாம் தசரதர், கஷ்டமேன யஜ்யம் பண்ணதெல்லாம் தசரதர், பாயசத்தை குடிச்சு மட்டும்தான் கௌசல்யா. ஆனா யாருக்குடா ஏற்றம் அப்படின்னா கௌசல்யாவுக்கு தானே ப்ரூவ் ஆயிடுது. அத்தனை விசேஷம் கௌசல்யா கைகை சுமத்ரா இல்லைன்னா ராமாயணத்துக்கு என்ன ஏற்றம் இருக்கு? தசரத பாவம் அழகு புலம்புறது கிளம்பி போயிட்டார், வா போகு வா, இவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் பண்ணவே இல்லை. இங்கேயாவது ராமாயணம் தசரதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கான்னா அந்த பட்டாபிஷேகம் டைம் வரைக்கும் தான். அட்லீஸ்ட் உசுரை பிடிச்சி நின்று ராமன் வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போகணும்னு வைராக்கியம் இருக்குதான். ஆனா இந்த மூணு அம்மா மார்கள நின்று ராம பட்டாபிஷேகத்தை பார்த்தாளா இல்லையா? இப்ப யாரா வசத்தினா மாதா தான் வசத்தி, மாத்ரு தேவோ பவ. அதுக்கப்புறம் தானே எல்லாமே சொல்லி சொல்லி ஸ்திரீகளை வெளில கொண்டு வர கொண்டு வந்து ஸ்ரீராம ஜெயராம சொல்லு, உன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு, அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடு, கர்ப்பஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த தேசம் நன்னா இருக்கணும், குழந்தைகிட்ட சொல்லு, இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகணும் சொல்லு 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 பிரார்த்திக்கிறான். சொல்லிண்டே வரும்பொழுதுதான் சத்ரபதி சிவாஜியோட அவதான். இவருடைய பக்தி என்ன ஞாபகம், சும்மா வந்துடாது. யாரோ ஒரு வீரன் கிளம்புறான், யாரோ ஒரு பக்தன் கிளம்புறான், தேசத்தை ரட்சிக்கிறதுக்காக வரான் அப்படின்னா பல பேருடைய பக்தி, பல பிராமணாளுடைய பக்தி தான் பரசுராம அவதாரம். பரசுராம சாதாரண ஒரு பிராமணன் தான், பெரிய அவதாரம் கிடையாது. அவருக்குள்ள ஆவேசம்ன்ற ஒரு அம்சத்தை சுவாமி திணிச்சார். சத்திரியர்கள் நிகிரகம் பண்ணணும்னு ஒரு ஆவேசம், பிராமணாளுக்கு எல்லாம் பண்ண முடியலை. ஜபிச்சுட்டு இருந்தா அவளுடைய அத்தனை கோபத்தையும் சுவாமி தான் வாங்கிட்டு பரசுராமனுக்குள்ள திணிச்சார். பார்கவ முனிவருக்குள்ள திணிச்சுட்டார். அந்த பலத்தை சத்திரிய வம்சமே இல்லாம பண்ணிட்டார். போதுன்ற சமயத்துல ராமநாதன் திரும்பி வாங்கிவிட்டார். பரசுராமிட எல்லாம் வாங்கிவிட்டார், கொடுத்தார், தானே வாங்கிட்டார். பதவியை கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கி விட்டார் ஜம்முன்னு. இதுக்கு மேல அவசியம் இல்லை, இனிமேல் நல்ல சத்திரியா தான் இருக்கான்னு ராமன் நான் சத்திரியன் நிரூபணம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பகவத் பிரார்த்தனை அழகா சிவாஜி, சிவாஜி ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம். சும்மா இல்லை, துவம்சம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண மனுஷனால பண்ண முடியுமா? அதனால சிவஜினே பேரு. ரொம்ப விசேஷமான சிவாஜி. மகாராஷ்டிர தேசத்துல கோவில்கள்லாம் சிவாஜிக்கும் ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஜெய் மகாராஷ்டிரா, ஜெய் சிவாஜி அப்படின்வா. இன்னைக்கு சத்ரபதி சிவாஜியோட கோட்டைக்குள்ளெல்லாம் செருப்பெல்லாம் போட்டு யாரும் போக மாட்டான். ராய்காட்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போனால் சத்ரபதி சிவாஜியோட கோட்டை அது. அந்த இடத்துக்குள்ள செருப்பு கொண்டு போக மாட்டான். மகாராஷ்டிரன் போய் நமஸ்காரம் பண்ணுவான். என்ன கோட்டை தெரியுமா? அப்படி பார்க்கணும், ஜம்முன்னு இருக்கணும். போனாலே ஒரு வீரம் வந்துடும். அந்த வைப்ரேஷன் இன்னும் இருக்கு. நான் போயிருக்கேன் அந்த ராய்காட் போனாலே வந்தே மாதிரம் தானா வர்றது, ஜெய் போல ஹிந்துஸ்தானுக்கு ஜெய் அப்படின்னு வர்றது. இப்படி ஒரு வீரம் இன்னைக்கு மகாராஷ்டிர ஜனங்களுக்கு இருக்கிற அந்த தேசபக்தி நிச்சயமா நமக்கு குறைச்சது தான். நம்ம கையில் ஒரு காவி குடி எடுத்துகிட்டு போகிற தைரியம் நமக்கு இருக்கு சொல்லுங்க. இங்கே எல்லா கொடியும் பிடிப்பா, கேரளாவில் கண்ட கொடியும் பிடிச்சி தொலைவா. ஊருக்கு ஒரு கொடி, அசோசியேஷனுக்காரருக்கு கொடி உண்டு, காவி கொடியை மட்டும் பிடிக்கவே மாட்டோம். அசோசியேஷனுக்கு ஒரு கொடி, அதுக்கு ஒரு சிம்பிள், எல்லாம் உண்டு கேரளாவில். ஆளாளுக்கு ஒரு யூனியன், எல்லாம் உண்டு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் யூனிட்டி இல்லை. இல்லைன்னா வரணும்னு அர்த்தம். சத்தியமாக ஒழுங்காக இந்துக்கள் நல்ல யூனிட்டியாக இருந்திருந்தோம்னா இன்றைக்கி பத்மநாப சுவாமி கோவிலை பற்றி பேசுறதுக்கு எம்பி ஒரு ஆள் அனுப்பியிருப்போம். அது ரொம்ப பெரிய துக்கம் எனக்கு. திருவனந்தபுரம் பண்ண பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? இந்து தர்மத்துக்காக பேசுகிற ஒரு ஆளை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பாதது தான் பெரிய தப்பு. அப்படி அனுப்பியிருந்தோம்னா இன்னைக்கு பத்மநாப சுவாமி கோவிலை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கலாம். கெடுத்துட்டோம். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் திரும்ப திரும்ப இந்த ரிசல்ட் பார்க்கும்போது ட்ரிவாண்டரத்தில் எம்பி யார் ஜெயிக்கிறா ஜெயிக்கிறா ஜெயிக்கிறான்னு காத்துட்டு கிடந்தது. இந்துக்கள் ஒன்னா நின்னா ஜெயிச்சு காட்டிருக்கலாம். பத்மநாப சுவாமி கோவிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் கிடைச்சிருக்கும். கெடுத்தது நாம தான். இது பெரிய வரலாற்று பிழை, ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக். நிஜமா நான் சொல்றேன், அது ஒரு பெரிய தப்பு. திருவாண்டம் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துண்டு தான் ஆகணும். நான் தைரியமா சொல்றேன்னா எனக்கு அவளையே கிடையாது, சத்தியத்தை பேசிட்டு இருக்கோம். பாரத தேசத்துக்காக ஹிந்து தர்மத்து மேல அபிமானி இருக்கிறவா தானே அங்க போகணும், அப்பதானே பேச முடியும், அதானே வசதி. அத்தனை ஆச்சரியம், சமர்த்த ராமதாசர் அந்த பக்தியை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், அந்த பலம் சத்ரபதி சிவாஜி பிறந்துட்டார். அதே எல்லா பக்கமும் அந்த வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சுடுது. இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகணும், ஸ்தாபிதமாகணும், ஸ்தாபிதமாகணும். அந்த வைப்ரேஷன் எல்லா பக்கமும் அந்த வைப்ரேஷன் வந்த உடனேயே தானாகவே எல்லாருக்கும் இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகும், ஆகணும், சுவாமி கிருபை பண்ணுவார் ஒரு வைராக்கியம் வந்துடுது. காந்திஜி அப்படிதானே பண்றார், தேசம் சுதந்திரம் அடையணும், எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்தது, எல்லாருக்கும் அந்த தாபம் ஜாஸ்தி ஆயிடுது, தானாவே சுதந்திரம் கிடைச்சி விடுத்தா இல்லையா, தாபம் தான் வேணும், உத்தமமான தாபம் வேணும், ஜெயிச்சாகணும், இது என்னுடைய தேசம், இந்த தேசம் நன்னா இருக்கணும், இது என்னுடைய தர்மம், இது ஜெயிச்சாகணும்ன்ற ஒரு தாபம் நமக்கு அவசியம் வேணும். சமர்த்த ராமதாசருடைய எஃபெக்ட் அழகா, சத்ரபதி சிவாஜி பிறந்துட்டான், அழகா வளர்ந்துருக்கான். இவர் இன்னொரு பக்கம் தியானம் பக்தி எல்லாத்தையும் பரப்பின்றிருக்கா, பல ஊர்களுக்கெல்லாம் பரப்பின்றிருக்கா, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சமர்த்த ராமதாசரை பார்த்து அப்படி வசப்பட்டு வரார்கள். எல்லாரும் அவருடைய அந்த வார்த்தைகள், யோகாபியாசம், அவருடைய கட்டுடல் ஜம்னு இருப்பார். சமர்த்த ராமதாசர் ஒரு கோமடத்தை தான் கட்டின்னு இருப்பார், ஒரு பாதியை தான் போட்டுட்டு இருப்பார், கையில் ஒரு குச்சி தான் வச்சுருப்பார், ஒரு கமண்டலம் தான் வச்சுருப்பார். ஆனால் சரீரம் பார்த்தோம்னா ஒரு கட்டுமஸ்தான ஒரு சரீரம் சமர்த்த ராமதாசர். அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர் தேடிந்து வரா, எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கிறார், பல ஊர்களில் ஆஞ்சநேயருடைய கோவில்களை ஸ்தாபிதம் பண்றார். க்ஷேத்ராடனம் போறார், தட்சிண பாரதத்துக்கெல்லாம் வந்திருக்கார், தஞ்சாவூர்லாம் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம நாமத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஊராக போகும்பொழுது ஒரு இடத்துல உத்தவன் அப்படின்ற ஒருத்தனை பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணி சாங்க்லின் அந்த இடத்த சொல்றார், சில இடங்களில் தாக்லின் அந்த இடம் காண கிடைக்கிறது. அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவிலையும் ஸ்தாபிதம் பண்றார். அந்த உத்தவனுக்கு பகவத் பக்தி நாமஜபம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ற மெத்தடையும் சொல்லி கொடுத்து, அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் நாம பிரச்சாரத்தை ஈடுபடுத்து, எல்லாரையும் நாமஜபம் பண்ணவை அப்படின்லாம் உத்தரவு கொடுக்குறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்ணிட்டு, ஸ்திரீகள், விதவைகள், வயசானவா, குழந்தைகள், எல்லாருக்குமே அனுகிரகம். தேசத்துல அத்தனை பேருக்கும் தேசபக்தியை ஊற்றார், எல்லாருக்கும் ராமநாமத்தை சொல்ல வைக்கிறார். சொல்ல மாட்டேன்னு சொன்னவனுக்கெல்லாம் ராமனுடைய பலத்தை நிரூபணம் பண்ணார். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். எப்பொழுதுமே ஒரு கையில் இருந்த உண்டிகோல்னு சொல்லுவார், இந்த கமன் கட்டி அந்த காலத்தில் திவாலெலாம் வச்சுருப்பா, குறவன் குரத்திலாம் வச்சிருப்பா, ஒய் மாதிரி ஒரு கம்பு இருக்கும், அதில் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், அதில் கல்லை வச்சு அடிப்பா, கரெக்டாக போய் மாங்காவெல்லாம் அடிக்கிறது யூஸ் பண்ணுவான். இன்னைக்கு இந்த காலத்து குழந்தைகள் அதெல்லாம் மிஸ் பண்ணிடுது. நிஜமாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெனரேஷன் தான் எங்கள் ஜெனரேஷன் தான். ஏன்னா நாங்கள் அதையும் பார்த்துட்டோம், டெக்னாலஜியோட இந்த எண்டையும் பார்த்துட்டு இருக்கோம், ரெண்டுத்தையும் பார்க்குற ஒரு ஜெனரேஷன் நாங்கள் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் டெக்னாலஜி தெரியாது, இப்போ வந்த ஜெனரேஷனுக்கு அந்த காலத்து விஷயங்கள் பல தெரியாது. ரெண்டும் கட்டம், நாங்கள் ரெண்டும் கட்டம் அப்படின்னு சொல்லணும், இங்கேயும் மாட்டிட்டு அங்கேயும் மாட்டின்ற ஒரு ரெண்டு கட்டம் ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன் கேட்டால் இதுவும் கிடச்சிருக்கு அதுவும் கிடச்சிருக்கு. இந்த உண்டிகோல்னு சொல்லி அதை அடிக்கிறது, அந்த மாதிரி எவ்வளோதான் அதை வச்சு அடித்து விளையாடிட்டே இருப்பேன். பெரிய குரு ஆயாச்சு, குருக்கு ஏற்ற மாதிரி லட்சணம் உண்டா, நம்ம தான் நினச்சிட்டு குரு இப்படி தான் இருக்கணும், அவெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறதே இல்லை, நம்ம தான் இப்படி தான் இருக்கணும், தினமும் உட்காந்து இருக்கணும், அதிலிருந்து பேசப்படாது, சௌக்கியமாக கேட்கணும், நன்னாகுன்னு சொல்லணும், அப்படியே இருக்கணும், இப்படியே பாவமாக சிரிக்கணும், அப்படி அமைதியாக போகணும், இதெல்லாம் ஒரு குரு லட்சணம்னு வச்சுருக்கோம். நம்ம யார் குருவுக்கு லட்சணம் சொல்ல, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமே. குருவுக்கு லட்சணம் சொல்கிறதுக்கு யாருக்கு லட்சணம் இருக்கு? ராமன் இப்படி இருக்கணும் நம்ம யாரோ சொல்ல முடியுமா? ராமன் அப்படி இருந்தால் நம்ம அனுபவிக்கணும். ஒவ்வொரு குருவும் ஒரு மாதிரி, ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி, காஞ்சி மகா பிரிவா ஒரு மாதிரி, சிங்கேரி பிரிவா ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆச்சரியம். வைஷ்ணவ சித்தாந்த ஆச்சாரிய புருஷ அவளுடைய மெத்தட் ஒரு மாதிரி, மத்வ சம்பிரதாயத்த ஆச்சாரியம் ராமகிருஷ்ண பரமஹம்சு நாராயண குரு, எத்தனை பேர் ஒவ்வொருத்தருடைய மெத்தட் வேற, ஆனால் அத்தனை பேருக்கு ஒரே லட்சியம், ஜனங்கள் நல்வழிப்படணும், தேசம் உருப்படணும், தர்மம் ஸ்தாபிதமாகணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மெத்தடுக்கும் விவேகானந்தரோட மெத்தடுக்கும் அத்தனை டிஃப்ரென்ஸ் உண்டு, நல்லா ஞாபகம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னை மறந்து ஆடிண்டு பாடிண்டு பித்தன் மாதிரி எழுதிட்டு இருப்பார், அது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மெத்தட். விவேகானந்தர் மாதிரி பித்தனா எழுதுனா யாரும் பார்த்துருக்கவே முடியாது. நெஞ்ச நிமித்தின் வந்து நின்று அப்படி உத்திஷ்டத ஜாகிரத கண்ணு முடியும் அப்படிங்கிறார். மிரட்டல் தான், ஃபுட்பால் ஆடுங்கிறார். ஒரு குருபை ஃபுட்பால் ஆடுன்னு சொல்லலாமா? ஏன்னா வெக்கமா இல்லை, விளையாடுறியா, உருப்படுற வழியை பாருன்னா சொல்லணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவத் தியானத்தை ஆடினார், ஒரு ஃபுட்பால் ஆடு உடம்பு பலமாக இருக்கும்ன்றார் விவேகானந்தர். இத்தனைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்தவர் தானே. ஆனால் அந்த மெத்தட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெத்தட். ராமானுஜர் காரே கருணை ராமானுஜ அத்தனை கருணை. சங்கரர் அப்படி ஒரு பிலாசபிக்கல் நாலேஜ், யோசிக்கவே முடியாது. நம்மளெல்லாம் கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்படிதான் கூட யோசிக்க முடியுமா அப்படின்னு. ஜெகத் நித்யா, எந்த ஜெகத்தில் உட்காந்து இருக்கோம் அந்த நித்யான்னு சொல்ற யாருக்கா தைரியம் உண்டா? சாப்பாடு மித்யா, ஆதிகாரி மித்யா, ராத்திரி தூக்கம் மித்யா, தூக்கமே போயிடும், முழிச்சுட்டு இருக்கிறது மித்யா, நடக்கிற கதையா? அதை தாண்டி அதை புரிய வைக்கிறது அதோட கஷ்டம். இன்னி வரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அத்வைதத்தை புரிய வைக்கிறது பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, யாருக்கும் புரியல. அதான் உண்மை, உள்ளபடி புரிஞ்சதா பத்தி பேசுறதே இல்லை, புரியாததா எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு பாவ சித்தி அது அத்வைத பாவம். சரியா ஓரளவுக்கு புரியுமா? சுகபிரம்மத்துடைய ஸ்திதி அத்வைத பாவம். ஏன்னா புத்திரா புத்திரான்னு அப்பா கூப்பிட இவர் பதில் சொல்லாம மரம் சொல்றது பார்த்தலாம், இதுக்கு வேற அத்வைத பாவம். இவர் பதில் பேசவே இல்லை, அபேத புத்தி, அவரா எல்லாம் பேசிட்டு இருக்கு. ராமாயணம் சொல்லிட்டு பாகவதம் கூட கூட ஓடிட்டு இருக்கு. அது திருவனந்தபுரத்துடைய குற்றம், என் குற்றம் இல்லை. திருவனந்தபுரத்துக்கு வந்தாலே பாகவதம் தானா வந்துடும். இந்த மாதிரி ஆச்சரியம், ஒவ்வொரு பரிவாளுக்கும் ஒவ்வொரு விதமான பாவம், ஒவ்வொரு விதமான பாணி, இப்படித்தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியவே முடியாது. அத்தனாச்சரியம். ஒவ்வொரு மகாத்மாக்கள் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருடைய குரு ரொம்ப கடுமையான ஒரு குரு, ஒன்றும் பேசவே முடியாது. யார் எதிர்கடுன்னு ஒரு வார்த்தை பேசிட முடியாது. ஆனால் கருணாசாகரம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒவ்வொரு பரிவாளுக்கும் ஒவ்வொரு விதமான மெத்தடு உண்டு. இப்போ சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு மெத்தட். நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறா, பிராமணால என்ன இவர் குருன்றார், என்னமோ ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன்றார், என்னமோ தேசத்துக்கு விடுதலை கிடச்சிருன்றார், எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். அப்படி ஒரு கூட்டம் உண்டு, அது பெரிய கஷ்டம் தெரியுமா? இந்த நாஸ்திகவாதிகளை கூட சரியாக மாற்றிடலாம். இந்த அறகுறையா சாஸ்திரம் தெரிஞ்சு எல்லாம் விதிப்படி தான் நடக்கின்றவாளை மாற்றுறது போல ஒரு கஷ்டம் லோகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் விதி தானே, வேலைக்கு போக வேண்டாமே, படிக்க வேண்டாமே, பசங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் சேர்க்க வேண்டாமே, சத்தங்கத்துக்கு வர வேண்டாம், நானும் பண்ண வேண்டாமே, ஃபேனும் போட வேண்டாமே, ஏசியும் வாங்க வேண்டாமே, வேண்டியதெல்லாம் வாங்கிப்போம். நமக்கு சோம்பேறத்தில் வந்தால் எல்லாம் விதிப்படியும். விதி அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம், அது விதி. என்ன சரீரம்ன்றது விதி, எல்லாத்தையும் விதியில் கொண்டு சேர்த்துட முடியாது. நன்னா ஞாபகம் டிவி பார்க்குறோம்னா விதியா? என்ன பண்ணுறது, எல்லாம் தலை எழுத்து இந்த சீரியல் பார்க்கணும், எனக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லிட்டு பார்க்கணும். கொழுப்பு திமிரு டைமை வேஸ்ட் பண்ணுறதுன்னு சங்கல்பம் பண்ணி டிவி பார்த்துட்டு இருக்கும். ராத்திரி ஒரு மணிக்கு உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும், எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறது, பிரேசில் தோக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, நான் உட்காந்து பார்க்கணும் விதி. எல்லாம் என் தலையை இதெல்லாம் பார்த்து தொலைகணும் விதியாகும். இது பார்க்காதீங்கன்னு தான் விதி சொல்லிட்டு இருக்கோம். இனி ஒரு விதி செய்வோம்ன்றார் பாரதியார், இனி ஒரு விதி செய்வோம் சார். சும்மா சும்மா பழைய விதி சொல்லி போர் அடிக்காது, புதுசாக ஒரு விதி செய்வோம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம்ன்றார். என்ன வைராக்கியம், எல்லாரும் விதி விதினு சொல்கிற சமயத்தில் மாத்திரார் பாரதியார், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம்ன்ற. என்ன மனசு! சமர்த்த ராமதாசர் சொல்கிறார், ஜெயிச்சுவார், ஜெயிக்க முடியும், பகவானோட கிருபை இருக்கு. சில விஷயங்கள் தான் விதி, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது, இந்த தேசத்தில் பிறக்கிறது, எல்லாம் விதி. பிராரப்த கர்மா அனுசரணை பண்ணி வர்றது, மற்றதெல்லாம் முயற்சி. நன்னா ஞாபகம், பிரயத்தனம்ன்றது ரொம்ப அவசியம். பிரயத்தனம் இல்லைன்னா பாராயணம் கூட பண்ண முடியாது, பிரயத்தனம் இல்லைன்னா ராமாயணம் கூட கற்றுக்க முடியாது, பிரயத்தனம் இல்லைன்னா பத்மநாபர் கோவிலுக்கு கூட போக முடியாது, பிரயத்தனம் இல்லைன்னா பத்மநாபான் சொல்லக்கூட வராது. பிரயத்தனம் அவசியம். மனுஷ புருஷ பிரயத்தனம், தெய்வ சங்கல்பம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. எல்லாரும் கிண்டல் பண்ணுறது, இவர் எதை பற்றியும் கவலைப்படலை. எப்போ பார்த்தாலும் கல் வச்சு எதாவது அடிச்சுட்டு அவருக்கு வழக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம் உண்டு, ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள், ஒரு யுனிக். அதை நம்ம தப்பாகவும் பார்க்கலாம், சரியாகவும் பார்க்கலாம். அது அவாவாளுடைய புத்தியை பொறுத்து இருக்கு. மத்திய சம்பிரதாயத்தோட ஆச்சாரியன் டெய்லி 64 ஐட்டத்தோடு தான் சாப்பிடுவார். நமக்கெல்லாம் கேட்டாலே வயிறு பிரச்சனை ஆகிடும். 64 ஐட்டத்தோடு தான் சாப்பிடுவார். நிறைய சிஷ்யாலாம் அவர் சிந்தசைஸ் பண்ணுறான், என்ன 64 நான் கடங்களை, குருவுக்கு சொல்கிறார் நான் கடங்களை, என்ன 64 ஐட்டம் சாப்பிடணும், அடக்க வேண்டியது தானேன்னு சார். இவர் ஒன்றும் சொல்கிறதே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் காட்டு வழியாக போகிறாள், அன்றைக்கி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. இப்போ சிஷ்யாலாம் நினச்சிக்கிறார், இன்னைக்கு எப்படி சாப்பிட்றாரு பார்க்கலாம். அது சந்தோஷம், குரு தோத்துட்டாங்க, குருவை குரு கொஞ்சம் கீழே இறங்கிட்டாரோ எனக்கு அப்பயே தெரியும். நமக்கு நம்மளுடைய மனசு இருக்கு பார்த்தாலா, ரொம்ப பாவப்பட்டது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லதெல்லாம் கெடுதலாகவே நினைக்க வைக்கிற மனசு. இவாள்லாம் நினைக்கிறாள், இன்றைக்கி எப்படி சாப்பிட்றாரு பார்க்கலாம். பகவான் நினைக்கிறார், பகவானா கிருபை பண்ணி ஒரு நாக்கு அடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டான்றான். குரு வரைக்கும் பகவத் கிருப்பேன்றான், பகவானை காட்டி கொடுக்குறதே குரு. இவர் ஒன்றுமே சில ஒரு பாடு தேவையும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. இங்கிருந்தோ காட்டுவாசிகள் நிறைய பேர் வந்தா, இவர் முன்னாடி நமஸ்காரம் பண்ணா லைனா டப்பா டப்பாவோ கொண்டு வைக்கிறார். அவர் கேட்டார், என்னன்னு, இல்லை வருஷா வருஷம் நாங்கள் திருப்பதிக்கு போய் இந்த தேதிக்கு 64 விதமாக பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவோம், பெருமாள் சொல்லிட்டா இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டா கொண்டு வச்சுட்டோன்னு. பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சிஷியா இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நமக்கு 64 ஐட்டம் கிடைக்குமே. அவர் ஒண்ணு சத்குருநாதா பாகிமா, ஆஹா அங்க கிருபையே கிருபை, காட்டுல கூட 64 ஐட்டம் கிடைக்கிறது, டக்குன்னு மாத்திடுவாங்க. அதனால ஜனங்கள் பொலிட்டீஷியன் ஒண்ணுமே கிடையாது, நம்ம அதை விட மோசம், டக்குன்னு அப்படியே மாறிடுறோம். அந்த மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், அப்படி இந்த கல் அடிச்சு விளையாடிட்டு இருக்கார் சமர்த்த ராமதாசர். ஒவ்வொருக்கா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அடிச்சுருக்கார். இவர் அடிச்சு விளையாண்டுருக்காரு, தூரத்துல பிராமணாள்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கா. இவர் ஒரு கல் அடிச்சாரு மாமரத்து மேல, ஒரு மாங்காய் அடிக்கிறது, அது மிஸ் ஆகி ஒரு பறவை மேல பட்டுடுத்து பறவை செத்து கீழே விழுந்துடுது. உடனே ஒரு போதுமே பிராமணாளுக்கு கேட்கணுமா, பக்கத்துல வந்தா நீ சத்குரு நாதனா இப்படி கொலை பண்ணிட்டேளே, ஆச்சாரியன்னு சொன்னா பரமஹம்சரா இருக்கணும், ஒரு ஜீவனை பொண்ணுட்டேளே, எல்லாம் வாயில வந்தபடி எல்லாம் திட்டினான். உடனே இவர் சொன்னார், சரி நான் பாவி, தப்பு நடந்துடுத்து, நீங்கள்லாம் பிராமணா வேதம் எல்லாம் படிச்சிருக்கு, வேதத்துக்கு அத்தனை பலம் உண்டு, மிருத சஞ்சீவினி மந்திரம் எல்லாம் இருக்கு, இப்போ சொல்லி இந்த பக்ஷிக்கு திரும்ப உயிர் கொடுங்கோன்னுட்டான். பிராமணாளுக்கெல்லாம் கோபமான கோபம், என்ன கிண்டல் பண்ணுறீரா, அதெல்லாம் விதிப்படி அவ்வளோதான், நம்முடைய பிராரந்த கர்மா அதனுடைய பிராரந்த கர்மா அடிபட்டு செத்து போயிடுது அப்படின்னு. உடனே சமர்த்த ராமதாசர் அப்பதுக்கு சாஸ்திரம், அப்புறம் எதுக்கு வேதம், அப்புறம் எதுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம், எதையும் மாற்ற முடியாதோ அப்படின்னா. இவாள்லாம் சொன்ன அதெல்லாம் மாற்ற முடியாது, விதியை மரியாதைகளெல்லாம் கிடையாது, விதி தான் வசதி அப்படின்ட்டான். அப்போ அவர் சொன்னார், இல்லை ராமநாமம் மிருத சஞ்சீவினி மந்திரம்லாம் பெரியவா சொல்கிறாள், அதெல்லாம் கிடையாதுன்னு. இவர் சொன்னார், இல்லை ராமநாமம் மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னா. இப்போ ஒத்துக்க மாட்டேன்னார். உடனே அந்த பறவையை எடுத்து கையில் வச்சுட்டார் பட்சியை, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, இன்னும் கொஞ்ச நாள் சௌக்கியமாக ஆனந்தமாக பற அப்படின்னா. அடுத்த நிமிஷம் பட்சி நாக்கி அடிச்சுட்டு கடகட கடன்னு பறந்து போச்சு. அத்தனை பிராமணாலும் பார்த்தா பயந்து போயிட்டான், செத்து போனாலும் எழுப்புறார் இவர், இவர்கிட்ட வம்பு வச்சுக்கப்படாதுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணா. சமர்த்த ராமதாசர் சொன்னார், பகவன் நாமத்தை குறைச்சி அடப்போடாதுங்க, வேத மந்திரத்தை அல்பமாக நினைச்சுடாதுங்க, அவ்வளோ வசத்தி நன்னா பட்ட மரம் துளிர்க்கும். வேதமந்திரம் ஜெபிச்சுட்டு அந்த ஜலத்தை ராகவேந்திரர் டெய்லி ஒருத்தன் ஒரு நாஸ்திகன், வேதமெல்லாம் தெரிஞ்சு வந்தால் நாஸ்திகன் ஆகிட்டான், வேதமெல்லாம் சும்மா பொய், பட்ட மரம் துளிர்க்கும்னு சொல்கிறான்னு. ராகவேந்திரர் சொன்னால் சத்தியமாக துளிர்க்கும்னு, எனக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா, முடியும்னு. பட்ட மரம் வெட்டி கொண்டு வந்து வெறுமை காஞ்ச கட்டையை கொண்டு வந்து கொடுக்குறான். ராகவேந்திரர் அதை நட்டுவிட்டு டெய்லி பூஜை பண்ணிவிட்டு வேதமந்திரம்லாம் ஜபிச்சுட்டு சந்தியாவந்திரம்லாம் பண்ணிட்டு மீதி ஜலம் இருக்குன்னு அந்த ஜலத்தை அந்த மரத்துக்கு விட்டுட்டு வர்றார். கொஞ்ச நாள் மரம் துளிர் விட்டது. நடக்குமா, நான் வேதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் உண்டு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோ விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் சும்மா அதோ சொல்லிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஒரு புருஷ சுக்த மந்திரம், எல்லாமே ரொம்ப வசதி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா, காயத்ரி மந்திரத்தை ரிசர்ச் பண்ணியிருக்கா ஒரு ஃபாரினர், ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இத்தனை வைப்ரேஷன் வேற எந்த மந்திரத்துக்கும் இல்லை, தி எவர் பெஸ்ட் மந்திரா இஸ் காயத்ரி மந்திரான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். மிஷின்லாம் வச்சுட்டு நம்ம காயத்ரி மந்திரம் வசதி வசதி வசத்தின்றோம், காயந்தம் திராயேதி காயத்ரி, பாடுறவாளை காப்பாற்றக்கூடியவள் காயத்ரி. நீங்கள் அதிக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஜெர்மன்லலாம் அவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா சம்ஸ்கிருத விஷயங்கள். ஏதோ அல்ப சொல்பமாக நினச்சோம், பாராயணமாக எதுக்கு பண்ணுறோம்னா இந்த பாராயணமே பலம் கொடுக்கும். சொல்றதுக்கெல்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவோம், குழந்தை பிறக்கலையா சுந்தரகாண்டம், குழந்தைக்கு சுந்தரகாண்ட சம்மந்தம் உண்டு, சுந்தரகாண்டம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் விஷயம், ஆனால் சுந்தரகாண்டம் வாசித்தா குழந்தை பிறகு, கல்யாண ஆகலையா சுந்தரகாண்டம் பாராயணம், ப்ரமோஷன் வேணுமா சுந்தரகாண்டம் பாராயணம், வீட்டில் பிரச்சனையா சுந்தரகாண்டம் பாராயணம். எதுக்குடாருன்னா சுந்தரகாண்டம் முழுக்க ஆஞ்சனே அத்தனை பாடுபட்டு ஜெயிக்கிறார், அந்த விடாமுயற்சி நமக்கு வந்துடும். இந்த ஸ்லோகம் சொல்ல 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 சீதையை பார்ப்பேன், சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க சீதையை தேடுறது கண்டுபிடிக்கிறது அவளோட பேசுறது கண்டேன் சீதையும் சொல்கிறது தான் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டே வர 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 தானாக உள்ளுக்குள்ளே பார்த்துடலாம், இதுவும் கடந்து போகும், ஜெயிக்க முடியும்னு ஒரு பாவம் சித்தி ஆகும். விளையாட்டில் எல்லாம் ப்ரூவன், ப்ரூவ் பண்ண விஷயங்கள், நம்ம தனியாக இதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல பகவன் நாம சங்கீதம், அதனால தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு சொல்கிறோம், விளையாட்டு கிடையாது. அதனால அத்தனை பலம் உண்டு. சமர்த்த ராமதாசர் ராமநாம பலத்தை காட்டினார், அசந்து போனார்கள் பிராமணர்கள், எல்லா இடங்களிலும் ஒரு புகழ் பரவித்து பல இடங்களில் போய் அழகாக பக்தி பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் பக்தி பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு ராஜ்யாதிபதி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், கடகடன்னு ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். நம்ம 50 பேருக்கு போய் ஒரு விஷயத்தை சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ரூல் போட்டாச்சு அப்படின்னா தானாக அது பழக்கத்தில் வந்துடும். இப்போ குருவாயூர் கோவிலெலாம் கண்டபடி ட்ரெஸ் போட்டு போனால் ஒரு ரூல் போட்ட உடனே எல்லாம் அடங்கி ஒடுங்கி ஒழுங்காக போகிறது கொள்ளணும். அது வரைக்கும் எல்லாம் இஷ்டத்துக்கு திரிஞ்சுன்றது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிடாச்சுன்னா அது சரியோ தப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். அதனால தான் அந்த காலத்தை பெரியவாழ்லாம் பெரிய பெரிய ராஜாக்களை பிடிச்சு சித்தாந்தத்தை லோகத்தில் பிரகாசப்படுத்தினோம். எதுக்குன்னா ஒரு ராஜ்யம் முழுக்க அது போய் சேரணும்னா ராஜ்யாதிபதி கையில் இருக்கு. சத்ரியாவுடைய தர்மம் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறது. அவளுக்கு தர்மத்தை சொல்ல வேண்டியது பிராமணாளுடைய தர்மம், அதை ஃபாலோ பண்ண வேண்டியது மற்றவாளுடைய தர்மம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவர் பார்க்குறா அப்போ தான் சத்ரபதி சிவாஜி அப்படி வளர்ந்துட்டு இருக்கா. அப்போ சத்ரபதி சிவாஜி வழியாக தான் ஹிந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ண இவர் மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிட்டார். சத்ரபதி சிவாஜி இவரை பற்றி தெரியவே தெரியாது, அவன் பாடும் சுத்தின்னு இருக்கான். ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபித மன்னனும் ஸ்தாபித மன்னனும் ஸ்தாபித மன்னனும். இவர் இன்னொரு பக்கம் தியானம் பண்ணிட்டு இருக்கார். குறவே கிடையாது. என்ன சண்டை போட்டோம்னா என்னமா குரல் வருது, யூனியன்ல என்னெல்லாம் கத்துறோம், ஹர்தாலாம் என்னெல்லாம் கத்துறா, குட்டி குழந்தைகள் வரைக்கும் நல்லா கம்யூனிசம் பேசுறது. அதனால கேரளால குரல் வரல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். குரல் வரலாம், ஜெய் போலோ பாரத் மாதா கீ, என்ன திருப்பியும் ஜெய் போலோ பாரத் மாதா கீ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கீ, சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம்.
ஜெய் போலோ வீர தீர சூராஜனேய சுவாமி கீ, ஜெய் போலோ ஸ்ரீ மங்கள விநாயக மூர்த்தி கீ, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, ஜெய் போலோ சத்குரு சமர்த்த ராமதாஸ் சுவாமி கீ, ஜெய்.